From the Conference Center at Temple Square in
Salt Lake City, in ஆலய சதுக்கத்திலிருந்து இது 184வது அரை பொது மாநாட்டு. Speakers selected from the general authorities and general officers of the church, and music for this session by the Mormon Tabernacle Choir.
This broadcast is furnished as a public service by Bonneville Distribution. Any reproduction, recording, transcription, or other use of this program without written consent is prohibited. President Henry B. Eyring.
இந்த கூட்டத்தை தலைவர் ஹென்றி பி ஐரிங் நடத்துவார்.
சகோதர சகோதரிகளே, பிற்கால பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்து சபை 184வது அரையாண்டு பொது மாநாட்டின் 5வது மற்றும் நிறைவு கூட்டத்திற்கு இம்மாலை பொழுதில் உங்களை வரவேற்கிறோம். இம்மாநாட்டுக்கு தலைமை தாங்கும் தாமஸ் எஸ் மான்சன் இக்கூட்டத்தை நான் நடத்துமாறு கேட்டுக்கொண்டார். வானொலி மூலமும் தொலைக்காட்சி மூலமும் இணையதளத்தின் மூலமும் செயற்கைக்கோள் ஒளிபரப்பு மூலமும் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சபையார் மற்றும் நண்பர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க் வெல்பர்க் மற்றும் ராயன் பி ஆர்க் வழிநடத்தலில் பானி குட் மற்றும் லிண்டா மார்க்கெட்டில் ஆர்கன் வாசிக்க இக்கூட்டத்துக்கான இசை மார்மன் டேபனாக்கள் சேர்ந்திசை குழுவினால் கொடுக்கப்படும். சேர்ந்திசை குழு லோ த மைட்டி காட் அப்பியரிங் பாடி இக்கூட்டத்தை தொடங்கும். பின்பு ஆரம்ப ஜபம் 73 டேவிட் எஃப் இவான்ஸ் ஏறெடுக்கப்படும்.
God. Our dear Father in heaven, as we come before thee at the beginning of this, the last session of this general conference, Father,
we express our... In the manatin mudivil nangal humna bandhu nandridan varihiram appa. உம்முடைய தீர்க்க தரிசிகள் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது கேட்க வந்த இந்த சிலாக்கியத்திற்காக நன்றி. மட்டுமாய் நாங்கள் அதிகமாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும் என்றும், இன்றைக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் அனைவற்றும் எங்களுக்கு புரிய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்தில் பேசுகிற ஒவ்வொருத்தரோடும் இருமே, அவர்களை ஆசீர்வதியுமே. தலைவர் மான்சனை எங்களுடைய தீர்க்கதரிசியாக நாங்கள் சஸ்டெயின் பண்ண இந்த சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டத்தை உம்மண்டையில் சமித் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
இப்போது பன்னீர் அப்பாசர் குடும்பத்தின் மூப்பர் எம் ரசல் பேலட் மற்றும் ரிச்சர்ஜி ஸ்காட் பேச கேட்போம். அவர்களை தொடர்ந்து 74 மூப்பர் கார்லோஸ் ஏ குடே அவரது ஊர் பாஷையான போர்ச்சுகீஸில் பேசுவார். மாநாட்டு மையத்தில் இறைகளில் ஆங்கில மொழி பெயர்ப்பு காட்டப்படும்.
Recently a friend of mine
சமீபத்தில் யூட்டாவின் தென்கிழக்கில் அமைந்திருக்கும் கேட்டராக்ட் கால்வாய் வழியாக காலராடோ நதிக்கு ஒரு பயணமாக ஒரு நண்பர் தன் மகனை அழைத்து போயிருந்தார். 14 மைல்கள் தூரத்திற்கு மிக வேகமாக ஓடும் வெள்ளை நீர் மிக பிரசித்தம் பெற்றது. குறிப்பாக அது மிக அபாயகரமானது. அவர்களுடைய தீரச் செயலுக்கான ஆயத்தத்தில் தனிப்பட்ட ஆயத்தத்தை பற்றியும் பொதுவான மற்றும் மறைந்திருக்கும் அபாயங்களை பற்றியும் முக்கிய தகவல் அடங்கியிருந்த தேசிய பூங்கா சேவையின் இணையதளத்தை அவர்கள் கவனமாக பரிசீலித்தார்கள். பயணத்தின் ஆரம்பத்தில் வேகமாக செல்லும் நதியின் வழியே பயணிப்பதில் அந்த குழுவின் பாதுகாப்பை உறுதி செய்கிற 3 முக்கிய விதிகளை வலியுறுத்தி முக்கியமான பாதுகாப்பு அறிவுரைகளை அனுபவமிக்க ஒரு நதி வழிகாட்டி மறுபரிசீலனை செய்தார். விதி எண் 1, படகிலேயே தங்கியிருங்கள். விதி எண் 2, எப்போதுமே பாதுகாப்பு ஆடையை அணிந்திருங்கள். விதி எண் 3, எப்போதும் 2 கைகளால் பிடித்துக் கொள்ளுங்கள். அதிகமாக வலியுறுத்தி அவர் மீண்டும் சொன்னார், எல்லாவற்றுக்கும் மேலாக விதி எண் 1 நினைவு கூறுங்கள், படகிலேயே தங்கியிருங்கள். இந்த திரை தீரச் செயல் நமது அநித்திய பயணத்தை எனக்கு நினைவூட்டுகிறது. அமைதியான தண்ணீர்கள் பாராட்டப்படுகிற வாழ்க்கையின் காலங்களை நம்மில் அநேகர் அனுபவித்திருக்கிறோம். மற்ற நேரங்களில் வெள்ளை தண்ணீர்களின் வேகத்தை உவமையாக ஒப்பிடுகிற கேட்டராக்ட் கால்வாயின் 14 மைல் நீண்ட பயணத்தை நாம் காண்கிறோம். அந்த சவால்களில் சரீர மன ஆரோக்கிய பிரச்சனைகள், அன்பானவர்களின் இழப்பு, உடைக்கப்படுகிற கனவுகள், நம்பிக்கைகள், சிலருக்கு வாழ்க்கை பிரச்சனையை, கேள்வியை, சந்தேகங்களை ஏற்படுத்திக் கொள்ளும்போது ஏற்படுகிற விசுவாசத்தின் குழப்பத்தை நாம் காண்கிறோம். ஒரு படகு, பாதுகாப்பு ஆடைகள் நமது இறுதி இலக்குக்கு வாழ்க்கையின் நமது பயணம் செல்ல நமக்கு உதவுகிற வழிநடத்துதலையும் பாதுகாப்பின் அறிவுரைகளையும் கொடுக்கிற அனுபவமிக்க நதி வழிகாட்டிகள் போன்ற அத்தியாவசியமான பொருட்களையும் சேர்த்து அவருடைய நன்மையில் கர்த்தர் உதவியளிக்கிறார். விதி 1 பற்றி சிந்திப்போமாக. படகில் தங்கியிருங்கள். பிற்கால பரிசுவான்களின் இயேசு கிறிஸ்து சபைக்கு ஒரு உவமையாக பழைய சியோன் கப்பலை தலைவர் பிரிகம் யங் வழக்கமாக பயன்படுத்தினார். நாம் சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கிறோம். ஒரு புயல் வருகிறது. கப்பல் மிகவும் தள்ளாடுவதாக கடற்பயணிகள் சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், நான் இங்கே இருக்கப் போவதில்லை, இது சியோன் கப்பல் என்று நம்புகிறது இல்லை, ஆனால் நான் சமுத்திரத்தின் நடுவிலே இருக்கிறோம், நான் கவலைப்படவில்லை, நான் இங்கே இருக்க போவதில்லை. அவன் அங்கிருந்து குதிக்கிறான், அவன் மூழ்கிவிட மாட்டானா? ஆம், இந்த சபையை விட்டு போகிறவர்களுக்கும் இப்படியே ஆகும். இது பழைய சியோன் கப்பல், இதில் நாம் தங்கியிருப்போம் என ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் சொன்னார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது, வாழ்க்கை நன்றாக போய்கொண்டிருக்கும் போது, மக்கள் தங்களுடைய வழியை தவறிவிடும் போது நானும் கவலைப்படுகிறேன் என மற்றொரு சந்தர்ப்பத்தில் தலைவர் யங் சொன்னார். ஒரு மெல்லிய தென்றலில் சியோன் மிதந்து செல்கிறது. எல்லாமுமே சரியாக இருக்கும்போது நீச்சல் அடைப்பதற்காக சில சகோதரர்கள் சிறிய படகுகளில் இறங்கிறார்கள். சிலர் மூழ்கி போகிறார்கள், சிலர் அடித்துச் செல்லப்படுகிறார்கள், சிலர் திரும்பவும் கப்பலுக்குள் வருகிறார்கள். பழைய கப்பலுக்குள்ளேயே நாம் தங்கியிருப்போமாக. அது நம்மை பாதுகாப்பாக துறைமுகத்திற்கு எடுத்து போகும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று சொன்னார். நாம் பழைய கப்பல் சியோனில் இருக்கிறோம். தேவன் சுக்கானில் இருக்கிறார். அவர் அங்கே தங்கியிருப்பார். எல்லாமுமே சரியாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவோம். ஏனெனில் கர்த்தர் இங்கிருக்கிறார். அவர் கட்டளை கொடுக்கிறார், வழி நடத்துகிறார், வழி காட்டுகிறார். தங்கள் தேவன் மீது மக்களுக்கு புரிந்து கொள்கிற நம்பிக்கை இருந்தால், தங்களுடைய உடன்படிக்கையோ தங்கள் தேவனையோ மறுதலியாமல் இருங்கள். அவர் சரியாக நம்மை வழி நடத்துவார் என இறுதியில் தலைவர் யங் பரிசுத்தவான்களுக்கு நினைவூட்டினார். இன்று நாம் யாவரும் எதிர்கொள்கிற கொடுக்கப்பட்டிருக்கிற சவால்களில் எவ்வாறு நாம் பழைய சியோன் கப்பலில் தங்க முடியும் எவ்வாறு என்பது இங்கே. நமது வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நமது விசுவாசத்தையும் அவருடைய சுவிசேஷத்தின் பரிபூரணத்தில் நமது நேர்மையையும் ஒருமுறை அல்ல ஒழுங்காக அதிகரிப்பதில் ஒரு தொடர்ந்த மனமாற்றத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். என் சகோதரரே, இதோ நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். மனமாற்றத்தை அனுபவித்து மீட்பின் அன்பை பற்றியதான பாடலை நீங்கள் பாட உணர்வீர்களெனில், அவ்வாறு இப்பொழுது நீங்கள் உணரக்கூடுமா என்று உங்களை கேட்கிறேன் என ஆல்மா கேட்டான். சபையின் அப்போஸ்தலர்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு, உணர்த்தப்பட்ட உள்ளூர் ஆசாரியத்துவ மற்றும் துணை சங்க தலைவர்களுக்கு இன்றைய அனுபவமிக்க நதி வழிகாட்டுகளை ஒப்பிட முடியும். நமது இறுதி இடத்திற்கு பாதுகாப்பாக வந்தடைய அவர்கள் நமக்கு உதவுவார்கள். சமீபத்தில் புதிய ஊழிய தலைவர்களின் கருத்தரங்கில் பேசி இந்த தலைவர்களுக்கு ஆலோசனை அளித்தேன். சபையின் தலைவர்கள் மேலிருக்கும் ஊழியத்தில் கண் வைத்திருங்கள். உங்களை வழித்தவறி நடத்த மாட்டோம், எங்களால் முடியாது. நம்மீது அவர்களின் கண்களை மையப்படுத்த உங்கள் ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கற்பிக்கும் போது, தலைமை தாங்க திருவுக்கோள்களை வைத்திருக்கும் ஆசாரியத்துவ தலைவர்களின் மூலமாக பரலோக பிதாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் செய்கிறதை விட சபையின் விவகாரங்களை எப்படி நிர்வகிப்பது என்பதை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டிருப்பதாக நினைப்பவர்களை ஒருபோதும் பின்பற்றாதிருக்க அவர்களுக்கு போதியுங்கள். பிரதான தலைமையும் பன்னிருவர் குழுமத்தினரும் ஒரு ஒருங்கிணைந்த குரலில் பேசும்போது, அந்த நேரத்தில் அது கர்த்தருடைய குரல் என்பதை மிக அடிக்கடி மறந்து போனவர்கள், காணாமற் போனவர்களும் குழப்பமடைந்தவர்களுமாய் இருக்கிறார்கள் என்பதை என்னுடைய ஊழியத்தில் நான் கண்டுபிடித்தேன். எனது சொந்த குரலினாலும் அல்லது எனது ஊழியக்காரர்களின் குரலினாலும் அது ஒன்றாயிருக்கும் என கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிறார். சொல்ல போனால், அவர்கள் பழைய சியோன் கப்பலை விட்டு போகிறார்கள், அவர்கள் விழுந்து போகிறார்கள், அவர்கள் மதத்தை துறக்கிறார்கள், அவர்கள் அடிக்கடி குறுகிய கால இறுதியான நீண்ட கால எண்ணமிடாத விளைவுகளை அனுபவிக்கிறார்கள். இது அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுடைய குடும்பங்களுக்கும் ஏற்படுகிறது. நமது உள்ளூர் சபை தலைவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்ட நதி வழிகாட்டிகளைப் போல வாழ்க்கை அனுபவங்களில் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்களாலும் தீர்க்கதரிசிகளாலும் சபையின் பிற அலுவலர்களாலும் அவர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டு சரிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக கர்த்தராலே அவர்கள் போதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மே மாதம் சிஇஎஸ் தொழுகை ஒளிபரப்பில் இளம் வயந்து வந்தவர்களுக்காக இந்த ஆண்டில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் நான் பேசினேன். நான் சொன்னேன், சபை தலைவர்கள் ஒரு நீருக்குழியில் வாழ்கிறார்கள் என சில மக்கள் நினைக்கிறார்கள் என நான் கேள்விப்பட்டேன். நாங்கள் அனுபவமுள்ள ஆண்களும் பெண்களும் ஆவோம். நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அநேக இடங்களில் வாழ்ந்திருக்கிறோம். வெவ்வேறு சூழ்நிலைகளின் பின்னணியில் உள்ள அநேக மக்களுடைய நாங்கள் பயனாற்றியிருக்கிறோம். இப்போதைய எங்களுடைய நியமிப்புகள் எங்களை உலகம் முழுவதற்கும் கொண்டு செல்கிறது. அங்கே நாங்கள் உலகத்தின் அரசியல், மத, வர்த்தக மற்றும் மனிதநல தலைவர்களை சந்திக்கிறோம். வாஷிங்டன் டிசியில் உள்ள தலைவர்களையும் உலகம் முழுவதிலும் உள்ள நாட்டு தலைவர்களையும் நாங்கள் சந்தித்துள்ளதாலும் கூட பூமியிலுள்ள மிக தாழ்மையானவர்களையும் நாங்கள் சந்திக்கிறோம் என்பதை அவர்கள் மறந்து போகிறார்கள். நீங்கள் சிந்தனையோடு எங்கள் வாழ்க்கையையும் எங்கள் ஊழியத்தையும் கருத்தில் கொள்ளும் போது மற்றவர்கள் சிலரின் வழியில் உலகத்தை நாங்கள் பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம் என்பதை அநேகமாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அநேக மக்களை விட குறைவாகவே நாங்கள் ஒரு நீர்க்குழியில் வாழ்கிறோம் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். சபை தலைவர்களின் தனிப்பட்ட மற்றும் ஒன்று சேர்ந்த ஞானத்தை பற்றி சில காரியங்கள் உண்டு. அது சில ஆறுதலை கொடுக்க வேண்டும். வெவ்வேறு பொது சட்டங்கள், கொள்கைகள், ஏமாற்றங்கள், துயரங்கள், நமது சொந்த குடும்பங்களில் மரணங்கள் போன்றவற்றையும் சேர்த்து அதை முழுவதுமாக நாங்கள் அனுபவித்திருக்கிறோம். உங்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் வேறுபட்டவர்கள் இல்லை. அதை நான் பயன்படுத்தியதைப் போல விதி எண் ஒன்றைப் போல விதி எண்கள் 2-3 நினைவு கூறுங்கள். எப்போதுமே பாதுகாவலின் ஆடையை அணிந்து கொள்ளுங்கள். 2 கைகளாலும் பிடித்து கொள்ளுங்கள். பின்பற்றப்படும் போது அவைகள் ஆவிக்குரிய பாதுகாவலின் பாதுகாவல் ஆடைகளாக செயல்பட்டு 2 கைகளாலும் எவ்வாறு பிடித்து கொள்ளவந்து என்பதை அறிந்து கொள்ள நமக்கு உதவுகிறதென்பதை வேதங்களில் காணப்படுகிற கர்த்தரின் வார்த்தைகள், அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் போதனைகள் நமக்கு ஆலோசனைகளையும் வழிநடத்தல்களையும் கொடுக்கிறது. சத்தியத்தின் ஞானத்தில் பலன் கொண்டிருந்த மோசியாவின் குமாரர்களைப் போல நாம் மாற வேண்டும். மிகுந்த விவேகிகளான ஆண்களும் பெண்களுமான நாம் மாற வேண்டும். தேவனுடைய வசனத்தை அறியும் பொருட்டு வேத வாக்கியங்களை கருத்தாய் ஆராய்ந்தவர்களாயும் இருந்தால் மட்டுமே இதை நிறைவேற்ற முடியும். வேதங்களையும் பழைய தற்கால அப்போஸ்தலர் மற்றும் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை ஆராய்வதில், படிப்பதில், வாழ்வதில், கிறிஸ்துவின் கொள்கைகளை நேசிப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தனிப்பட்ட வேத படிப்பின் பழக்கத்தை விருந்தி செய்வதற்காக கூடுதலாக நாம் மோசியாவின் குமாரர்களைப் போலாகி நாம் அதிகமாய் ஜெபித்து உபவாசிக்க வேண்டும். எளிதாக அளவிட முடியாத இந்த காரியங்கள் மிக முக்கியத்துவமானதென தோன்றுகிறது. இந்த எளிய காரியங்களில் கவனம் செலுத்தி திசை திருப்புவதை தவிர்த்திருங்கள். துயரங்களின் பிரச்சனைகளின் நேரத்தில் படகில் தங்கியிராத, 2 கைகளால் பிடித்திராத அல்லது அமைதியான நேரத்தில் படகில் தங்கியிராத மக்களை எனக்கு தெரிந்த வரையில் அவர்களில் அநேகர் சுவிசேஷத்தின் முக்கியமான சத்தியத்தின் கவனத்தை முதலிடமாக, ஏன் அவர்கள் சபையின் சேர்ந்தார்கள் என்ற காரணத்தை, ஜீவிக்கிற சுவிசேஷ தரங்களில் வாழ்வதில் ஊக்கமாயிருந்து அதில் முழுவதுமாக ஒப்பு கொடுத்த காரணங்களை, அர்ப்பணிக்கப்பட்ட அபிஷேகிக்கப்பட்ட சேவையால் மற்றவர்களை ஆசீர்வதித்த தங்களுடைய வாழ்வில் ஆவிக்குரிய போஷிப்புக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு இடமாக சபையிருந்த வழிகளையும் அவர்கள் இழந்து போகிறார்கள் என்பதை நான் கவனித்தேன். இந்த முக்கியமான சத்தியத்தை ஜோசப் ஸ்மித் போதித்தார். அவர் மரித்தடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாள் உயிர்த்தெழுந்தால் பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றிய அப்போஸ்தலர்களின் தீர்க்கதரிசிகளின் சாட்சியே நமது மதத்தின் அடிப்படை கொள்கையாகும். பிற சகல காரியங்களும் நமது மதத்திற்கு சம்பந்தப்பட்ட இவைகளுக்கு பிற்சேர்க்கைகளே. கர்த்தரின் மீது நாம் நமது கவனத்தை வைக்கும் போது ஒப்பிடுவதற்கு அப்பால் ஒரு ஆசீர்வாதத்திற்கு நாம் வாக்களிக்கப்படுகிறோம். ஆகையால் கிறிஸ்துவில் திறநம்பிக்கையாய் பூரணமான நம்பிக்கையின் பிரகாசத்தோடும் தேவனிடத்திலும் எல்லா மனுஷரிடத்திலும் அன்போடும் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். அதனால் நீங்கள் கிறிஸ்துவின் வார்த்தைகளை ருசித்து முடிவு பரியந்தம் நிலை நின்று முன்னேறி செல்வீர்களானால் இதோ நீங்கள் நித்திய ஜீவனை பெறுவீர்கள் என பிதா உரைக்கிறார். சில நேரங்களில் உண்மையுள்ள பிற்கால பரிசுத்தவான்களும் நேர்மையான விசாரிப்பவர்களும் அடிப்படை கொள்கைகளுக்கு பதிலாக பிற்சேர்க்கைகளில் கவனம் செலுத்துகிறார்கள். அது எளியதும் தெளிவானதுமான மறுசாபித சுவிசேஷ செய்தியிலிருந்து நாம் திசை திருப்ப இருக்க சாத்தான் நம்மை சோதிக்கிறான். அடிக்கடி திசை திருப்பப்படுகிறவர்கள் திருவிருந்தில் பங்கேற்பதை விட்டுவிடுகிறார்கள். ஏனெனில் முக்கியத்துவம் குறைந்த பழக்கங்களிலும் அல்லது போதனைகளிலும் அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள், ஆழ்ந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் அவர்கள் அனுபவித்த கேள்விகளிலும் சந்தேகங்களிலும் கவனம் செலுத்துகிறார்கள். கேள்விகளும் சந்தேகங்கள் வருவதும் அர்ப்பணிப்பான சீஷத்துவத்திற்கு எதிரானதல்ல. சபை கோட்பாடுகளை பற்றியும் வரலாறு அல்லது பழக்கங்களை பற்றி நேரத்திற்கு நேரம் சபை அங்கத்தினர்களுக்கு கேள்விகள் எழுவதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அத்தகைய கேள்விகளை கேட்கவும் சிரத்தையோடு அதிக புரிந்து கொள்ளுதலை நாடுவதற்கும் அங்கத்தினர்களுக்கு எப்போதுமே சுதந்திரம் இருக்கிறதென சமீபத்தில் பிரதான தலைமை மற்றும் பன்னீர் அப்போஸ்தலர் குழுமத்தின் ஆலோசனை குழுவும் உணர்த்தினார்கள். ஜோசப் ஸ்மித்துக்கே கேள்விகள் எழுந்து அது மறுசாபத்தை ஆரம்பித்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆபிரஹாமை போல அவர் ஒரு தேடுபவராக இருந்தார். வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்விகளுக்கு பதிலை கண்டார். மிக பொருட்படுத்தப்படுகிற மிகவும் முக்கியமான கேள்விகள் பரலோக பிதாவின் திட்டத்தை பற்றியதும் இரட்சகரின் பாவ நிவர்த்தியை பற்றியதுமா தான் நமது தேடுதல்கள். நாம் இரக்கமுள்ளவர்களாக, சாந்தமுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, மன்னிப்பு, பொறுமை, அர்ப்பணிப்பான சீஷர்களாக மாற நம்மை நடத்த வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நினைவேற்றுங்கள் என பவுல் போதித்ததை போல நாம் வாஞ்சியுள்ளவர்களாக வேண்டும். மற்றவர்களின் பாரத்தை சுமத்தல் என்பதில் வியாதியஸ்தர்களையும் ஆரோக்கியமில்லாதவர்களையும் ஆவியில் எளிமையானவர்களையும் தேடுபவர்களையும் பிரச்சனையில் இருப்பவர்களையும் மற்றும் பிற அங்கத்தினர் சீஷர்களையும் ஒரு காலகட்டத்திற்கு ஊழியம் செய்ய கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிற சபை தலைவர்களையும் சேர்த்து உதவுதல், ஆதரளிவித்தல், ஒவ்வொரையும் புரிந்து கொள்ளுதலும் இதில் அடங்கும். சகோதர சகோதரிகளே, படகில் தங்கியிருங்கள். பாதுகாப்பு ஆடைகளை பயன்படுத்துங்கள். இரண்டு கைகளாலும் பிடித்து கொள்ளுங்கள். திசை திருப்புதல்களை தவிர்த்து விடுங்கள். உங்களில் யாராவது படகிலிருந்து வெளியே விழுந்துவிட்டால் நாங்கள் உங்களை தேடுவோம், உங்களை கண்டுபிடிப்போம், உங்களுக்கு பணிவிடை செய்வோம். நமது பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரியாக நமக்கு வழிகாட்டுகிற சுக்கானில் இருக்கிற பழைய கப்பலான சியோனுக்குள் பாதுகாப்பாக உள்ளே இழுத்து கொள்வோம். இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாட்சி அளிக்கிறேன். ஆமேன்.
When Adam and Eve
ஆதாம் ஏவாலும் ஏதான் தோட்டத்திலிருந்த போது அவர்கள் ஜீவனுக்கு தேவைப்பட்ட அனைத்தும் ஏராளமாக கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு எந்த கஷ்டங்களும் சவால்களும் அல்லது வேதனையும் இல்லை. அவர்கள் கஷ்ட காலத்தை அனுபவிக்கப்படாததால் அவர்கள் மகிழ்ச்சியும் இருக்க முடியும் என அறியவில்லை. அவர்கள் ஒருபோதும் குழப்பத்தையும் உணரவில்லை. ஆகவே அவர்கள் சமாதானத்தை உணர முடியவில்லை. காலப்போக்கில் தன்மை தீமை அறியக்கூடிய மரத்தின் கனியே உண்ணக்கூடாது என்று கட்டளை அவர்கள் எவ்வளவு மீறினர். அப்படி செய்ததால் அவர்கள் இனிமேலும் ஆ நிலையில் இல்லை. அவர்கள் எதிர்ப்பின் கொள்கைகளை அனுபவிக்க தொடங்கினர். அவர்கள் ஆரோக்கியத்தையும் பலவீனம் படக்கூடிய சுகவினத்தையும் சந்திக்க தொடங்கினர். அவர்கள் துக்கத்தையும் சந்தோஷத்தையும் உணரத் தொடங்கினர்.
the world. Their choice made it possible for each of us to come to this earth and be tried and tested.
ஆதாமை மேவலும் விளக்கப்பட்ட கனியே புசித்தன் மூலம் நன்மை தீமை பற்றிய அறிவு உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டது. அவர்கள் தேர்வு நம் ஒவ்வொருவரையும் பரீட்சிக்கப்பட்டு சோதிக்கப்பட்ட பூமிக்கு வர சாத்தியம் படுத்தியது. ஆசீர்வாதங்களுக்கும் பட்டம் விளைச்சி நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் சோக உணர்ச்சிகளை சாத்தியப்படுத்தியது. நாம் குழப்பத்தையும் உணர்வதால் நாம் சமாதானத்தையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இது நமக்கு நடக்கும் என பரலோக பிதா அறிந்தார். இவை யாவும் அவரது பரிபூர்ண மகிழ்ச்சியின் திட்டத்தின் பகுதியாகும். நாம் அந்நித்தியத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் மேற்கொள்ள அவரது பாவ நிவர்த்திக்காக நமது இரட்சிக்கராகிய அவரது பரிபூர்ண கீழ்ப்படைதல் உள்ள குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை ஜீவத்தின் மூலம் அவர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தினார். நாம் சோதனையான காலங்களில் வாசிக்கிறோம். உலகத்தில் உள்ள தீமைகளை ஆதரங்கள் அனைத்தையும் நான் பாடியிட வேண்டியதில்லை. அந்நித்தியத்தின் பகுதியான சாத்தியமான சவால்களை வேதனைகளையும் நான் விவரிக்க தேவையில்லை. சோதனையுடனும் வலியுடனும் சோகத்துடனும் நாம் ஒவ்வொருவரும் நாம் சேர்ந்து போராட்டங்களை நாம் அறிவோம். இங்கு வரும் நமது நோக்கம் சோதிக்கப்படவும் விசாரிக்கப்படவும் இழக்கப்படவும் என நாம் ஆநித்திய முந்திய உலகத்திலே கற்பிக்கப்பட்டோம். நாம் சத்துருவின் தீமைகளை எதிர்கொள்வோம் என நாம் அறிந்திருந்தோம். சில சமயங்களில் நாம் ஆநித்தியத்தின் நேர்மையை காரியங்களை விட எதிர்மறை காரியங்களை அதிகமாக உணர்கிறோம். தீர்க்கதரிசி லெகி போதித்தான், எல்லாவற்றிலும் எதிர்ப்பு இருப்பது அவசியமாயிருக்கிறது. நாம் வாழ்க்கையிலே கொண்டிருக்கிற அனைத்து சவால்கள் இருப்பினும் நமது விசுவாசத்தை ஈடுபாடோடு பிரயோகிக்க நேரம் எடுத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பயிற்சி நேர்மையான இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் விசுவாசம் திறந்த வல்லமையும் நமது வாழ்க்கையை வரவழைக்கிறது. நமது பரலோக பிதா நாம் கிறிஸ்துவனுடைய வரவும் அவரது பாவ நிவர்த்தியின் விசுவாசத்தையும் பிரயோகிக்கவும் நமக்கு உதவ கருவிகளை கொடுத்திருக்கிறார். இக்கருவிகள் நமது அடிப்படை பழக்கங்களில் ஆகும் போது அந்நித்தியத்தின் சவால்களை சமாதானம் என எளிதான வாழ்வை கொடுக்கின்றன. இன்று இவற்றில் நான்கு கருவிகளை கலந்து உரையாட நான் முடிவு செய்திருக்கிறேன். நான் பேசும்போது ஒவ்வொரு கருவிகளும் உங்கள் தனிப்பட்ட பயன்பாட்டை மதிப்பிடுவதை கருத்தில் கொள்ளவும், பின்பு அவற்றில் ஒவ்வொருவரையும் சிறப்பாக எப்படி பயன்படுத்துவது என தீர்மானித்து கருத்தின் வழிதலை நாடுவோம். முதல் கருவி ஜெபம். உங்கள் பரலோக பிதாவிடம் உரையாட தேர்வு செய்யவும். உங்கள் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொள்ள தினமும் நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களை பற்றி எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான மற்றும் முக்கியவற்றிலும் சாதாரண பரிமாணங்களிலும் அக்கறை உடன் இருக்கிறார். அவருடன் உங்கள் எல்லா உணர்வுகளிலும் அனுபவங்களிலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர் நமது சுயதினத்தை மதிக்கிறார். பரலோக பிதா ஒருபோதும் அவரிடம் ஜெபிக்க உங்களை கட்டாயம் படுத்த மாட்டார். ஆனால் நீங்கள் சுயதினத்தை பிரயோகிக்கும் போது உங்கள் அன்றாட வாழ்வில் எல்லா தனிமைகளும் அவரோடு உடன்படுத்தும் போது உங்கள் இறுதியும் மிதிக்கும் சமாதானத்தால் நிரம்ப தொடங்கும். அசமாதானம் உங்கள் போராட்டங்களிலும் ஒரு நித்திய ஒளியை பாய்ச்சும். அது ஒரு நித்திய பார்வையிலிருந்து ஈசவர்களுக்கு சமாளிக்க உங்களுக்கு உதவும். பெற்றோரே, குடும்ப ஜெபத்தின் வல்லமையுடன் காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு ஆயத்திருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க உங்களுக்கு நாம் இசைக்க பேராசை பெருமை மற்றும் ஏராளமான பாவ நடத்தைகளை தீமைகளால் பிள்ளைகளை தீன்றுபடுத்தியிருக்கிறார்கள். குடும்பம் ஜெபத்தின் மூலம் வருகிற விளைவின் வல்லமையான ஆசீர்வாதங்களுடன் பலம் படுத்தி எதிர்மறையான உலகத்தில் தாக்குதலிருந்து உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் தினசரி வாழ்வில் குடும்ப ஜீரமும் பேரும் பேசக்கூட முன்னுரிமையும் இருக்க வேண்டும். இரண்டாவது கருவி, தேவ வார்த்தைகளை வேதங்களில் பற்றியும் ஜீவிக்க தீர்க்கதரிசிகள் வார்த்தைகளை படிப்பதாகும். நாம் ஜெபத்தின் மூலம் தேவனுடன் பேசுகிறோம். அவர் மிகவும் அடிக்கடி அவரது எழுதப்பட்ட வார்த்தையின் மூலம் திரும்ப தொடர்பு கொள்கிறார். தெய்வீக குரல் எப்படி ஒலிக்கும் மற்றும் உணரப்படும் என அறிய அவரது வார்த்தைகளில் வாசியுங்கள், வேதங்களை படியுங்கள், அவற்றை சிந்தியுங்கள். தினசரி வாழ்வில் அவற்றை ஒரு மித்த அங்கமாக்குங்கள். ஆவின் தூண்டுதல்களை உங்கள் பிள்ளைகளை அடையாளம் கண்டு புரிந்து கொண்டு செயல்பட நீங்கள் விரும்பினால் நீங்கள் அவருடன் வேதங்களை படிக்க வேண்டும். வேதங்களை படிக்க உங்களுக்கு நேரம் இல்லை என்று சாத்தான் பொய்யிக்கு இடம் கொடாதீர்கள். அவற்றை படிக்க நேரம் எடுக்க தேர்வு செய்யுங்கள். ஒவ்வொரு நாளும் தூங்குவதும் படிப்பு வேலை தொலைக்காட்சி காட்சிகள் கண்ணொளி விளையாட்டுகள் அல்லது சமூக வலைத்தளத்தை விடவும் தேவ வார்த்தைகளை ருசித்து பார்த்தால் மிக முக்கியமானது. தேவ வார்த்தைகளை படிக்க நேரம் ஒத்திக்க நீங்கள் உங்கள் முழு உரிமைகளை அடையாளம் காண வேண்டும். அப்படியானால் அதை செய்யுங்கள். தினமும் வேதங்கள் படிப்பதின் ஆசீர்வாதங்கள் பற்றி தீர்க்கதரிசி வாக்குத்தத்தங்கள் அநேகம் உள்ளன. தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பல் அறிவித்தார், தெய்வீகத்தோடு என உறவுகளால் நான் சாதாரணமாக இருப்பதாக காணும்போது எந்த தெய்வீக காதும் கேட்காது. தோன்றும் போது எந்த தெய்வீக குரலும் பேசாத போது நான் வெகு தூரத்தில் இருக்கிறேன் என காண்கிறேன். நான் வேதங்களில் முழங்கினால் தூரம் குறைகிறது, ஆவிக்குரிய தன்மையை திரும்புகிறது. நான் நேசிக்க வேண்டியவர்களை முழு மனதோடு இருதயத்தோடும் பலத்தோடும் நான் நேசிப்பதை காண்கிறேன். அவர்கள் ஆலோசனைகளை பின்பற்ற எளிதாக காண்கிறேன்.
You'll be doing something very significant to add to the cumulative peace in the world. I do not declare that your life will cease to have challenges. Remember when Adam and Eve.
அது ஆவின் வரமாக இருக்கும். அது உங்களை சுற்றியுள்ள உலகத்தில் பிறர் மீது செல்வாக்கு ஏற்படுத்த உங்களிலிருந்து வீசும் உலகத்தில் மொத்தம் சமாதானம் சேர்க்க நீங்கள் சிறப்பாக ஏதாவது செய்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் நின்றுவிடும் என நான் சொல்லவில்லை. ஆதாமம் ஏவாள தோட்டத்தில் இருந்தபோது அவர்கள் சவாலிலிருந்து விடுபட்டிருந்தார்கள். ஆயினும் அவர்கள் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் சமாதானத்தையும் அனுபவிக்க முடியவில்லை.
While you are working to strengthen your family and cultivate peace, remember this third tool. Weekly family home evening. Be cautious not to make your family home evening just an afterthought of a busy day. Decide that on Monday night.
வீட்டு பாடங்களில் அல்லது வேற ஏதாவது மிக முக்கியமாக அனுமதிக்காதீர்கள்.
Extracurricular activities, homework, or anything else become more important than that time you spend together at home with your family. The structure.
உங்கள் மாலையின் திட்டம் நீங்கள் செலவிடும் நேரத்தை போல் முக்கியம் என்று சுவிசேஷம் முறைப்படியும் முறை இல்லாமலும் கற்பிக்கப்பட வேண்டும். குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் அதை ஒரு அர்த்தமிக்க அனுபவமாக ஆக்குங்கள். ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் சாட்சி கொடுக்க குடும்பம் இல்லை மாலை ஒரு விலை பெற்ற நேரமாகும். கற்பிக்கவும் கற்கவும் திட்டமிடவும் நிர்வாக திறமைகளை குடும்ப பிணைப்புகளை பலப்படுத்தவும் குடும்ப பரம்பரைகளுக்கு விருதி செய்யவும் ஒருவருக்கு ஒருவர் பேசும் மிக முக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்கும். கடந்த ஏப்ரல் பொது மாநாட்டில் சகோதரர் லிண்டா எஸ் ரீவிஸ் தைரியமாக அறிவித்தார், அன்றாட வேத படிப்பு, ஜெபம் மற்றும் குடும்பம் இல்லை மாலையின் ஆசீர்வாதங்களை பற்றி நான் சாட்சி அளிக்க வேண்டும். அழுத்தை வெளியேற்றுவோம், நமது வாழ்க்கையை நெருக்கப்படுத்தவும், நமது வீடுகளும் பாதுகாப்பளிக்கவும் இந்த பழக்கங்களை உதவுகின்ற சகோதரி ரீவிஸ் ஒரு ஞானமுள்ள பெண்மணி. இந்த மூன்று முக்கிய பழக்கங்களை பற்றி உங்கள் சாட்சியை பெற உங்களை மிகவும் வலியுறுத்துகிறேன். நான்காவது கருவி, ஆலயம் செல்வது. நாம் அனைவரும் இம்பூமியில் தேவ ஆலயங்களை விட மிக சமாதானமான இடங்கள் இல்லை என அறிய வேண்டும். உங்களிட ஆலய சிபாரிசு இல்லையென்றால் ஒன்றை பெற தகுதி பெறுங்கள். உங்களிடம் அது இருக்கும்போது அதை அடிக்கடி பயன்படுத்துங்கள். ஆலயத்தில் இருக்க ஒரு நேரத்தை தீர்மானங்களும் நீங்கள் அங்கிருப்பதை தடுக்க யாரையும் அனுமதிக்காதீர்கள். நீங்களும் ஆலயத்திற்கு போகும்போது நியமங்கள் வார்த்தைகளுக்கும் செவிக்கொடுங்கள், அவற்றை தியானியுங்கள், அவற்றை பற்றி ஜெபியுங்கள், அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள நாடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் வல்லமையை புரிந்து கொள்ள வர மிக சிறந்த இடங்களில் ஒன்று ஆலயம். அவரை அங்கு தேடுங்கள். ஆலயத்தில் உங்கள் சொந்த குடும்ப பெயர்களை கொடுப்பதில் அநேக ஆசீர்வாதங்களை வரும் என்பதை நினைவு கூறுங்கள். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் வல்லமையில் உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ள இந்த நான்கு கருவிகளை அடிப்படையே பழக்கங்களை நமது இரட்சகர் சமாதான பிரபு என்பதை நினைவு கொள்ளுங்கள். இந்த ஆநித்திய ஜீவத்தின் சமாதானம் அவரது பாவ நிவரணான பழி மூலம் வருகிறது. நாம் தொடர்ந்து காலையும் மாலையும் ஜெபிக்கும் போது, தினமும் வேதம் வாசிக்கும் போது, வரந்தார குடும்பம் இல்ல மாலை நடத்தும் போது, ஆலயத்துக்கு ஒழுங்காக செல்லும் போது அவரிடம் கிட்டி சேரும் அழைப்புக்கு நாம் பதிலளிக்கிறோம். நாம் இந்த பழக்கங்களை விரைந்து செய்யும் போது நமக்கு கேடு செய்ய சாத்தான் மிகவும் அக்கறையாயிருக்கிறான். ஆனால் அப்படி செய்ய அவனது திறமை குறைவானதே. இருக்கிறவர்களை பயன்படுத்துவேன் மூலம் அவரது பாவ நிவரின் பழியின் மூலம் வரங்களை ஏற்றுக்கொள்ளும் நமது சுயதினத்தை பயன்படுத்துகிறோம். இக்காரியங்களை நீங்கள் செய்யும் போது வாழ்க்கையில் அனைத்தும் போராட்டங்கள் மறைந்துவிடும் என நான் சொல்லவில்லை. பாடுகளிலும் சோதனைகளிலும் வளரும் மட்டுமே நாம் இந்த ஆணித்திய ஜீவத்துக்கு வந்தோம். சவால்கள் நாம் நமது பரலோக பிதா போல் ஆக நமக்கு உதவுகின்றான். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிமித்தே அந்த சவால்களை தாங்க நமக்கு சத்தியம் ஏற்படுகிறது. நாம் ஈடுபட்டு அவரிடம் வரும்போது நாம் ஒவ்வொரு சோதனைகளையும் ஒவ்வொரு இதய வேதனைகளையும் நாம் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவால்களையும் காட்க முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.
Que privilégio poder fazer parte
desse கூட்டத்தில் பேசுவார். தங்கள் சொந்த தாய்மொழியில் பேச உருவான இந்த வரலாற்றை கணப்பொழுது என்ன பெருமிதம் தருகின்றது. சென்ற முறை நான் பேசிய பொழுது எனது ஆங்கில உச்சரிப்பை குறித்து கவலை கொண்டேன். தற்போது நான் கவலை உறுவது பேச்சினை குறித்தல்ல, நான் வேகமாக பேசவிருக்கும் போர்ச்சுகீஸ் மொழியை குறித்திருக்கும். நீங்கள் பேசும் நான் பேசுவது நீங்கள் காணவிருக்கும் அடிக்குறிப்புகளை விட வேகமானதாக இருக்கும். நம் வாழ்வில் நாம் அனைவரும் பெரும் முடிவுகளை எடுக்கும் அனுபவத்தினை பெற்றுள்ளோம். நான் இந்த வேலை அல்லது இந்த அல்லது அந்த வேலையை தேர்ந்தெடுப்பதா, நான் பணி ஊழியம் செய்வதா, நான் இந்த நபரை மணப்பது சரியா. சில சமயங்களில் சிறிய மாற்றங்கள் நாம் செல்லவிருக்கும் திசையின் மிக முக்கியமான எதிர்கால விளைவுகளை உருவாக்கும். தலைவர் உக்டாஃப் சொல்கின்றார், இறைவனுக்கு பணிபுரியும் ஆண்டுகளால் நான் தனிப்பட்டவர்களின் மகிழ்ச்சிக்கு துயருக்கும் திருமணங்களிலும் குடும்பங்களிலும் ஏற்படும் தவறுகள் சில புள்ளிகள் வித்தியாசத்தால் தான். நாம் எவ்வாறு இச்சிறு தவறுகளை நாம் கணிப்புகள் தவிர்ப்பது? நான் என் செய்தியை விளக்க என் வாழ்வில் ஏற்பட்ட ஒரு உதாரணத்தை பயன்படுத்துகின்றேன். 1980 என் இறுதியில் என்னுடைய இளைய குடும்பம், என்னுடைய மனைவி மாணிக்கை, நாங்கள் நான்கு பிள்ளைகளில் இருவர், மேலும் நான் பிரேசிலில் உள்ள சென்ட் பாலோவில் வசித்தோம். நல்ல நிறுவனத்தில் பணிபுரிந்தேன். பல்கலைக்கழக படிப்பை முடித்தேன். 1994 பணியில் இருந்து விடுபட்டேன். வாழ்வு இனிதானது, எல்லாம் எப்படி இருக்கும் அவ்வாறு இருந்தது. ஒரு நாள் என் பழைய நண்பரங்களை சந்தித்தார். எங்களிடமிருந்து விடைபெறும் முன் என் வைராக்கிய முடிவுகளை அதிர்முகையில் ஒரு கருத்தினைக்கு ஒரு கேள்வியும் கேட்டார். கார்லோஸ், எல்லாம் நல்ல வகையில் நடந்து வருகின்றது. உன் குடும்பம், உன் அலுவல், உன் கோவில் பணி, ஆனால் நீ வாழும் முறையில் வளர்ந்து கொண்டிருந்தால் உனது இறைத்தந்தை வரங்கள் நிறைவேற்றப்படுமா? நான் இறைத்தந்தை வரங்களை இம்மாதிரி நினைத்தது கூட இல்லை. நான் அடிக்கடி இறைத்தந்தை வரங்களை படித்துள்ளேன். ஆனால் எதிர்காலத்தில் அவைகள் எவ்வாறு நிறைவேற்றப்படும் என்று எண்ண போகிறோ, அல்லது தற்போது நான் எவ்வாறு வாழ்கின்றேன் என்று நினைத்து கூட பார்த்ததில்லை. அவர் வரவுக்கு பின் என் இறைத்தந்தை வரத்தினை ஆச்சரியம் கொண்டு, நான் இவ்வாறு இன்று போல் வாழ்ந்தால் எவ்வாறு வரங்களை நிறைவேற்றப்படும் என நினைத்தேன். ஆழ்ந்த சிந்தனைக்கு பின் என் கல்வியிலும் அலுவலிலும் முக்கிய மாற்றங்கள் தேவையென உணர்ந்தேன். இது சரியானது அன்றி தவறானது அல்ல என்ற முடிவு. ஆனால் எது நல்லது, எது மிகவும் நல்லது என்று ஆன்றோர் வோக்ஸ் கற்பித்தது குறித்து நாம் நமக்கு அளிக்கப்பட்ட பல வாய்ப்புகளை சிந்திக்கும் போது நாம் மறக்காமல் நினைவில் கொள்ள வேண்டியது நல்லது என்பது போதுமானது அல்ல. மற்ற வாய்ப்புகள் மிகவும் நன்றானவை, மேலும் சில வாய்ப்புகள் மிக மிக சிறந்தவை. பின் எவ்வாறு நாம் மிக சிறந்த முடிவினை எடுக்கின்றோம் என உறுதி கொள்வது? நான் கற்ற சில கொள்கைகளை இங்கு தருகின்றேன். கொள்கை எண் 1, நாம் பெற்ற வாய்ப்புகளின் முடிவினை மனதில் கொண்டு செயல்படுவது. செய்யவிருக்கும் முடிவுகள் நம் வாழ்வும் நம் அன்பு கொண்டவர்களின் வாழ்வினையும் விசாலமான பார்வையற்றும் அதன் முடிவுகளால் வரும் தொல்லைகளையும் ஏற்படுத்தும். எனினும் நாம் இத்தகைய விளைவுகளை எதிர்காலம் கொண்டு நினைத்து பார்த்தால் நம் கண் முன்னே மிக நல்ல பதில் தற்போது செல்ல இயலும். நாம் யார் என்று புரிந்து கொண்டு ஏன் இங்கே இருக்கின்றோம், இறைவனிடமிருந்து இந்த வாழ்வில் என்ன எதிர்பார்க்கின்றார் என்பவைகள் நமக்கு விசாலமான பார்வை தேவை தரும். நாம் விசாலமான பார்வையால் வந்த தூய்மையான எண்ணம் எப்பாதை எடுக்க வேண்டும் என்ற சான்றுகளை இறை நூல்களில் நாம் காணலாம். மோசஸ் இறைவனுடன் முகத்து முகம் காண பேசினார். மீட்பின் திட்டத்தினை அறிந்து கொண்டார். இஸ்ரேல் கூட்டத்தாரின் தீர்க்கதரிசியின தனது பங்கினை மிகவும் நன்றாக புரிந்து கொண்டார். மேலும் இறைவன் மோசனிடம் கூறுகின்றார், பார், நானே மிக சக்தி வாய்ந்த இறைவனான கடவுள், மேலும் என் கைவண்ண வேலைகளை உனக்கு காட்டுகின்றேன், மேலும் உனக்கு ஒரு பணியை தருகின்றேன் என்பனே. இத்தகைய புரிந்த மனத்தில் மோசஸ் பல ஆண்டுகள் பாலைவனத்தில் தொல்லை துறைகளை தாங்கி இஸ்ரேலியரை தங்கள் வீட்டுக்கு நடாத்தினார். லீகை மார்மன் புத்தக தீர்க்கதரிசி கணவன்றை கண்டார். தன் கணாக்களால் தன் குடும்பத்தை சத்திய நிலத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டிய பணியை புரிந்து கொண்டார். இப்படியாக நடந்தது என்னவெனில், என் இறைவன் தந்தையில் கனவில் வந்து தன் குடும்பத்தினை அழைத்துக் கொண்டு வனாந்திரத்தில் செல்ல கட்டளையிட்டார். அவர் தன் வீட்டை விட்டார், பிறந்த நிலத்தினை விட்டார், தங்கத்தினை, வெள்ளியினை மற்றும் முக்கிய பொக்கிஷ பொருட்களை விட்டு வெளியேறினார். பயணத்தால் வந்த இடையூறுகளையும் ஜெருசலேமின் வசனியான வாழ்க்கையும் விட்டு வந்த பிறகும் லீகை தன் கணாக்களுக்கு உண்மையாக இருந்தார். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் இன்னொரு பெரும் சான்று. பல வெளிப்பாடுகளாலும் முதன் பார்வைக்கு முதற்கொண்டு தன் பணியை தொடர்ந்து அனைத்து பொருட்களையும் மீட்சி செய்யும் பணியை முடித்தார். நாம் எப்படி? இறைவன் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார்? நாம் பெரும் உணர்வை பெற ஒரு தேவதூதனை காண தேவையில்லை. நாம் இறை நோட்கள், கோவில், தீர்க்க தரிசிகள், இறை தந்தையின் வரங்கள், உணர்வுண்மை உட்பெற்ற தலைவர்கள் மற்றும் எல்லாவற்றை விட நாம் தனிப்பட்ட உரிமை வெளிப்பாடுகளை பெற்று நம் முடிவுகளால் வழிநடத்தப்படும் தகமையுடையோம். கொள்கை எண் 2. நமக்கு வரும் சவால்களை எதிர்கொண்டு நாம் தயாராக இருக்க வேண்டும். வாழ்வில் மிகச்சிறந்த பாதைகள் என்றும் எளிதானவை அல்ல, பெரும்பாலும் மாறாக மிகவும் கடினமானது. நாம் கூறிய தீர்க்கதரிசிகளின் சான்றுகளை நாம் பார்ப்போம். சரியான முடிவுகளை எடுத்திருந்தாலும் மோசஸ், லீகை, ஜோசப் ஸ்மித் எளிதான பயணங்களை மேற்கொள்ளவில்லை. நாம் நம் முடிவுகளுக்கு ஏற்ற விலையினை தர விரும்புகின்றோமா? நம் சொகுசு பகுதிகளை விட்டு நல்ல இடத்தினை தயாராக அடைய உள்ளோமா? இறை தந்த விவரங்களுடன் என்னுடைய அனுபவத்திற்கு திரும்புகையில், நான் மேலும் கல்வி பெற வேண்டும், அமெரிக்க பல்கலைக்கழகத்திற்கு கல்வி மானியம் பெற வேண்டும் என்று முடிவுக்கு வந்தேன். நான் தெரிவு பெற்றால் என் பணியை விடவும், பெற்றவை அனைத்தும் விற்கவும், அமெரிக்காவுக்கு வந்து கல்வி மானிய மாணவராக 2 ஆண்டுகள் மாற வேண்டும் என்று நிலை உணர்ந்தேன். ஆங்கிலம் தகுதி தேர்வுகள் முதல் சவால்களாக ஏற்று முடிக்க வேண்டும். மிகவும் நீண்ட 3 ஆண்டுகள் தயார் நிலையில் பல இல்லை என்ற பதில்கள், சில சரி என்ற பதில்களும் நிலை அனைத்தும் நான் பல்கலைக்கழகத்திற்கு சேரும் முன் உண்டானவை. 3 ஆண்டு முடிவில் கல்வி மானிய நபரின் தொலைபேசியில் நின்றும் நிலையில் கொண்டுள்ளேன். கார்லோஸ் என கூறி உனக்கு சில நல்ல சில கெட்ட செய்திகள் கூறுகின்றேன். நற்செய்தி என்னவெனின், நீ இறுதி 3 மூவர்களில் ஒருவர், ஆனால் ஒரே ஒரு இடம்தான் இருந்தது. கெட்ட செய்தி என்னவென்றால், அந்த இருவரும் மிக்க முக்கியமானவர்களின் மகன்கள். 3வதாக நீ. நான் உடனே பதிலளித்தேன், நான் இறைவனின் மகன் என்று. மகிழ்ச்சிகரமாக பூவுலக பெற்றோர் என்று செய்யப்பட்ட முடிவுகளை மாற்றவில்லை. நான் பல்கலைக்கழகத்தில் அனுமதிக்கப்பட்டேன் அந்த ஆண்டு. நாம் அனைவரும் வல்லமை மிகு இறைவனின் பிள்ளைகள். அவர் நம் தந்தை. அவர் நமக்கு திட்டம் வைத்துள்ளார், நம்மை நேசிக்கின்றார். இந்த வாழ்வில் நாம் நேரத்தை வீணாக்கவில்லை, முதுமை பெற இறக்க வரவில்லை. இறைவன் நாம் வளர்ந்து முழு திறனை அடைய விரும்புகின்றோம். தலைவர் மான்சனின் சொற்களில், ஒவ்வொருவரும் தனியர் மனமானவரும் வயது வரம்பின்றி அறியவும் வளரவும் வாய்ப்புகளை பெற்றுள்ளோம். உங்கள் அறிவு திறன்களை, அறிவு ஞானம், மெய்ஞானம் உங்களின் இறைசக்தியின் தகைமைக்கு ஏற்ப விரிவடைய செய்யுங்கள். கொள்கை எண் 3. நாம் விரும்பும் நேசிக்கும் மக்களுடன் இந்த கனவினை பகிர வேண்டும். லீகை பல முறைகளுக்கு மேல் லேமன் லெமுவலுக்கு இந்த மாற்றத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் செய்யும் போது உணர்த்த விரும்பினார். உண்மை என்னவெனில், அவர்கள் தங்கள் தந்தையின் கனவினை பகிரவில்லை, மாறாக தங்கள் பயணத்தில் முணுமுணுக்கத் தொடங்கினார்கள். நீஃபை மாறாக இறைவனை அணுகி தன் தந்தை கண்டதை மேலும் காண விழைந்தார். மேலும் இப்படியாக நடந்தது. நான் நீஃபை என் தந்தையின் சொற்களை கேட்டபின் நான் கண்ட தோற்றத்தினை குறித்து நானும் அதனை காண அவாக்கொள்ளவும், மேலும் கேட்கவும், மேலும் பொருட்களை அறியவும் தூய ஆவியின் சக்தியால் நிறைவேற விரும்பினேன். இக்காட்சியின் வழியாக நீஃபையின் பயணத்தில் சவால்கள் கடந்து வந்தும் தன் குடும்பத்தினை வழி நடத்தவும் மிக முக்கியமாக தேவைப்பட்டன. நாம் குறிப்பிட்ட பாதையை எடுக்க முடிவு செய்யும் போது நாம் நேசிக்கும் மக்கள் பாதிக்கப்படுவர். மக்கள் சிலர் நம் முடிவுகளின் விளைவுகளை நம்மிடம் பகிரவும் செய்வர். கொள்கை வழியாக நாம் பார்ப்பதை அவர்களும் பார்த்து நம் வாக்குறுதிகளை பகிர்வர். இச்செயல்கள் எப்போதும் நடைபெறாது, ஆனால் நடக்கும்போது இப்பயணம் எளிதாகும். நான் கூறிய தனிப்பட்ட அனுபவத்தினை விவரிக்கும் போது என் மனைவியின் ஒத்துழைப்பு எனக்கு தேவைப்பட்டது. குழந்தைகள் மிகவும் சிறியவர்கள், அவர்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. இருப்பினும் மனைவியின் துணை மிக மிக முக்கியம். முதன் முதலில் மோனிகாவும் நானும் மிகவும் கவனமாக திட்டங்களில் ஏற்படும் மாற்றங்களை குறித்து அவர் பரிச்சயம் அடையும் வரையும் அவர் மாற்றங்களை கருத்தில் உறுதியாகவும் நான் நினைவு கூறுகின்றேன். இந்த பங்கு பெற்ற கணக்காட்சி மாற்றங்களை ஏற்று மாற்றிக்கொள்ளவும் மாற்றத்தின் வெற்றியில் முக்கிய பகுதியாகவும் இருக்க உதவி புரிந்தது. இறைவன் எங்களுக்கு ஒரு திட்டம் வைத்துள்ளார் என்பதை நான் அறிவேன். அவர் எங்களை அறிவார், எங்களுக்கு நல்லது என அவர் அறிவார். செயல்முறைகள் செல்வதால் அதன் பொருள் நாளுக்கு நாள் மேலும் நல்ல பொருட்களும் சிந்திக்காமல் இருக்கக்கூடாது. நாம் வாழும் முறையில் வாழ்ந்து கொண்டு இருந்தால் நமக்கு சத்தியமளிக்கப்பட்ட வரங்கள் நிறைவேறுவது எப்போது? கடவுள் வசிக்கின்றார், அவர் நம் பிதா. மீட்பர் இயேசு கிறிஸ்து வசிக்கின்றார், அவரின் பாவ நிவர்த்தியால் தியாகம் செய்யப்பட்டதால் நாம் நம்முடைய தினசரி சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்று வருகின்றோம் என்பதை அறிவேன். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன்.
The choir and congregation.
சேதிசை குழுவும் கூட்டத்தினரும் இப்பொழுது Count Your Blessings பாட இணைந்து கொள்வார்கள். பாடலுக்கு பின்பு நாம் 72 மூப்பர் ஆலன் எப் பார்க்கர் மற்றும் ஹியூகோ இ மார்டினஸ் பேச கேட்போம். அவர்களது குறிப்புகளுக்கு பின்பு ஐம் அ சைல்ட் ஆஃப் காட் சேதிசை குழு பாடும். இசையை தொடர்ந்து நாம் 72 மூப்பர் எல்டர் லாரி எஸ் கேச்சர் பேச கேட்போம். அவரை தொடர்ந்து 12 அப்பாஸ்தலர் குடும்பத்தினர் மூப்பர் டேவிட் இ ஏ பெட்னார் பேச கேட்போம்.
This is the 184th semi-annual general conference of the Church of Jesus Christ of Latter-day Saints.
As a young
12 வயது நிரம்பிய ஒரு இளம் ஸ்கவுட்டனாக நான் இருந்தபோது நான் மிக விரும்பிய எனது ஸ்கவுட்டின் உபகரணத்தின் ஒரு சிறிய ஒரு வெகுமானத்தை நான் பெற்றேன். கனமான தோல் பையுடன் அது ஒரு கோடாரி. அடுத்து முழு இரவு ஏறுதலுக்கு பின்பு இருட்டிய பின்பு பாதையில் அதிக பணியால் நனைந்து குளிருடன் முகாமை வந்தடைந்தோம். ஒரு பெரிய நெருப்பு மூட்டத்தை உண்டு பண்ண நான் நினைத்தேன். உடனே என்னுடைய புதிய கோடாரினால் விழுந்து கிடந்த ஒரு மரத்தை வெட்டுவதற்காக போனேன். நான் வெட்டி குறைந்த போது நன்றாக அது வெட்டுவதாக தோன்றாததால் எனக்கு ஏமாற்றமாய் இருந்தது. என்னுடைய ஏமாற்றத்தில் இன்னும் கடினமாக நான் வெட்டினேன். ஒரு சில மரத்துண்டுகளுடன் ஏமாற்றத்துடனும் நான் முகாமிற்கு திரும்பினேன். வேறு யாரோ ஒருவரின் நெருப்பை பார்த்து பின்புதான் பிரச்சனையை நான் கண்டுபிடித்தேன். கோடாரின் உரையை நான் கழற்றவில்லை. அந்த கனமான தோல் உரை சிறிய துண்டுகளாகின. வெட்டுவதிலேயே என் கவனம் இருந்ததால் பிற முக்கியமான காரியங்களிலிருந்து நான் திசை திருப்பப்பட்டேன்.
As we work
மேம்படுத்துதலுக்காக நாம் பிரயாசப்படும் போது எல்லா தேவைகளுக்காகவும் நாம் செயல்பட வேண்டும். ஒன்று இரண்டு தேவைகள் அல்லது சம்பந்தம் இல்லாத தேவைகளில் நாம் கவனம் செலுத்துவதால் திசை திருப்பப்பட்டவர்களாகிறோம். தேவனின் ராஜ்யத்தை தேடுவது மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் நடத்துகிறது. தேவைப்பட்டால் மாறுவதற்கும் நாம் வாஞ்சிகை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடிக்கடி செய்யப்படும் சிறிய மாற்றங்கள் நமது வாழ்க்கையில் சரிந்து விடுவதை விட குறைந்த தேவையானதும் தொந்தரவானதாகவும் இருக்கும். சிறிது காலத்திற்கு முன்பு சகோதரி பேக்கருக்கு நானும் அநேக வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தோம். எங்களுடைய பாஸ்போர்ட்டும் பிற ஆவணங்களையும் நாங்கள் ஆயுதப்படுத்தினோம். எங்களுடைய எல்லா ஊசிகளும் மருத்துவ சோதனைகளும் விசாரிக்கவும் உத்தரவிடுதல்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். வந்து சேர்ந்த போது எங்களுடைய ஆவணங்கள் சோதிக்கப்பட்டன. எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்ட பின் நாங்கள் உள்ளே போக அனுமதிக்கப்பட்டோம். மேன்மை எடுதலுக்கும் தகுதி உள்ளவர்களால் பிற நாடுகள் பிரவேசிக்க ஆயுதப்படுதலை போன்றதாகும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த ஆவிக்குரிய பாஸ்போர்ட்டை பெற வேண்டும். தேவைகள் நாம் வைப்பதில்லை, ஆனால் தனிப்பட்டவர்களாக அவைகள் எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டும். மேன்மை அடைதலுக்கு தகுதியாய் இருக்க இரட்சப்பிய திட்டத்தில் சகல கோட்பாடும் பிரமாணங்களும் கட்டளைகளும் நியமங்கள் அனைத்தும் அடங்கியிருக்கின்றன. பின்னர் கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மூலமாக மனக்குலம் முழுவதும் இரட்சிக்கப்படுகின்றன. சபை உதவுகிறது, ஆனால் நமக்காக அதை சதனால் செய்ய முடியாது. மேன்மை இடத்திற்கான தகுதி பெறுதல் நமது வாழ்நாளில் தாகமாய் மாறுகிறது. நமக்கு உதவ அவருடைய சபையின் கிறிஸ்துவை ஸ்தாபித்தார். சபையை வழிநடத்தவும் மனிதர்களுக்கு போதிக்கவும் தீர்க்கதரிசிகளாக ஞானதிருஷ்டிகளாக வெளிப்படுத்துபவராக நாம் ஆதரிக்க 15 மனிதர்களை அவர் அழைத்திருக்கிறார். பிரதான தலைமைக்கும் 12 அப்போஸ்தலர் குழுமத்திற்கும் சமமான வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. மூத்த அப்போஸ்தலர் சபையின் தலைவராக பொறுப்பெடுக்கப்பட்டிருக்கிறார். 70 உதவ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேன்மை எழுதலுக்கான தேவைகள் தலைவர்கள் அமைக்கவில்லை, தேவன் செய்தார். நாம் பாதையில் நிலைத்திருக்கும்படியாக போதிக்க விவரிக்க எச்சரிக்க இந்த தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைப்பிரதி அறிவுகளில் விவரிக்கப்பிருப்பதைப் போல மேன்மை அடைதலுக்கு தகுதி பெற தனிப்பட்டவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் உதவ அதன் நோக்கத்தை பூர்த்தி செய்வதில் தெய்வீக ஏற்பாட்டின் பொறுப்புகளில் சபை கவனம் செலுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் வாழ அங்கத்தினர்களுக்கு உதவுவது, ஊழிய பணியின் மூலமாக இஸ்ரேலுக்கு கூட்டிச் செல்தல், சிறுமைப்படுபவர்களும் எளியோரையும் பரிமாறித்தல், ஆலயங்களை கட்டுவதிலும் பதில நிமயங்களை செய்வதிலும் மரித்தவரின் எழுச்சிப்பை சாத்தியமாக்குதல் இதில் அடங்கியிருக்கிறது. இந்த 4 கவனம் செலுத்துகிறது. பிற அனைத்து பிரமாணங்கள் கட்டளைகள் நியமங்கள் தேவையாயிருக்கின்றன, ஆனால் கண்டிப்பானது. இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மூலமாக இது ஒவ்வொன்றையும் செய்வதில் நமது ஆவிக்குரிய பாஸ்போர்ட்டில் தேவையான முத்திரைகளை சேர்க்கிறோம். சிறப்பாக ஆயுதப்பட்டிருக்கிற நாம் அனைவருக்கும் உதவக்கூடிய மாற்றங்களை பற்றி இந்த மாநாட்டின் போது நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறோம். இரட்சிப்பின் திட்டத்தில் குடும்ப மையமாக இருக்கிறது. ஒருவேளை அதனால்தான் அது சந்தோஷத்தின் மகத்தான திட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது. சபையின் எல்லா நிகழ்ச்சிகளின் நிறைவான முடிவு என்பது ஒரு மனிதனும் அவனுடைய மனைவியும் அவர்களுடைய பிள்ளைகளும் வீட்டில் சந்தோஷமாக இருப்பதே என தலைவர் பாய்ட் கே பாக்கர் சொன்னார். வீட்டில் சுவிசேஷத்தில் வாழ்வதிலும் நாம் எவ்வாறு உண்மை உள்ளவர்களாக நாம் கவனம் செலுத்துகிறோம் என்பதால் தனிப்பட்டவர்களாக சபையாக நமது வெற்றி அமை அதிகமாக தீர்மானிக்கப்படுகிறது என தலைவர் பென்சன் டபிள்யூ கிம்பல் சொன்னார். அது ஒரு சபை நிகழ்ச்சியாய் இருப்பதை விட அது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாய் இருக்க
வேண்டும்.
பிரதான தலைமையாலும் பன்னிருவர் குழுமத்தாலும் குடும்ப வரலாற்றிலும் ஆலய பணியிலும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட வலியுறுத்தல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வலியுறுத்தலில் உங்களுடைய பொறுப்பு உங்கள் தனிப்பட்ட மற்றும் உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அதிகரிக்கும். இதோ கர்த்தரின் மகத்தான நாள் சமீபத்தில் இருக்கிறது. ஆகவே ஒரு சபையாக ஒரு ஜனமாக பிற்கால பரிசுத்த வான்கள் நீதியில் ஒரு காணிக்கையை கர்த்தருக்கு நாம் செலுத்துவோமாக. அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் சகல ஏற்றுக்கொள்ளுதலிலும் தகுதியான நம்முடைய மரித்தோரின் பதிவேடுகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை தருவோமாக என கோட்பாடும் உடன்படிக்கையும் அளவில் நாம் படிக்கிறோம். சபையின் குடும்ப மர பெயர்களும் அவர்கள் செய்த நியமங்களையும் உள்ள பயன்படுத்தி இந்த புத்தகம் ஆயத்தப்படும். இந்த ஆவணத்தில் நாம் சரிபார்த்து சேர்த்துக் கொள்ளுகிறேன், ஏனெனில் நான் நேசிக்கிற எல்லோர் பெயர்களும் இதில் இருக்க நான் விரும்புகிறேன். நீங்களும் விரும்புகிறீர்களா? ஏனெனில் அவர்களெல்லாம் நாம் பரிபூர்ணமாக்கப்பட முடியாது. நாம் இல்லாமல் அவர்களும் பரிபூர்ணமாக்கப்பட முடியாது என கோட்பாடும் உடன்படிக்கைகளும் பாகம் 128 நாம் படிக்கிறோம். குடும்ப வரலாறு, மரபு வழிபட்டியல், விதிகள், பெயர்கள், தேதிகள், இடங்களும் மேலான ஒன்று. கடந்த காலத்தை கவனம் செலுத்துவதை விட மேலானது. நமது சொந்த வரலாற்றை நாம் உருவாக்கும் போது குடும்ப வரலாறு தற்காலத்தையும் அடக்கமாயிருக்கிறது. நமது சந்நியதரின் மூலமாக வருங்கால வரலாறை நாம் வடிவமைக்கும் போது ஒரு வருங்காலத்தையும் உள்ளடக்கியிருக்கிறது. உதாரணமாக, குடும்ப வரலாறு பணி செய்து கொண்டிருந்த போது ஒரு இளம் தாய் அவருடைய குடும்ப கதைகளையும் படங்களையும் அவளுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொண்டார். திருவிருந்தியில் பங்கேற்பு போல கூட்டங்களிலும் கலந்து கொள்ளுதல், வேதங்கள் படித்தல், தனிப்பட்ட ஜபங்கள் போன்று குடும்ப வரலாறும் ஆலய பணியும் நம்முடைய தனிப்பட்ட தொழுகையின் ஒரு பகுதியாயிருக்க வேண்டும். தீர்க்க தரிசன அழைப்புகளுக்கு நமது வாலிபர்களுக்கும் மற்றவர்களுக்கும் செயல்பட்டது உணர்த்தப்படுவதாகவும், இந்த பணி எந்த வயதிலும் அனைத்தும் அங்கத்தினர்களாலும் செய்யப்படலாம், செய்யப்பட வேண்டுமென நிரூபிக்கிறது. மூப்பர் கோயண்டனின் விவரத்தை போல நம்மிடம் கோட்பாடு, ஆலயங்கள், தொழில்நுட்பம் இருக்கிறது. இப்போது இந்த பணியை செய்வது எளிதாயிருக்கிறது. அதை ஒரு முன்னுரிமையாக செய்யவும் அங்கத்தினர்கள் எண்ணிக்கையில் அது கட்டுப்படுத்தப்படுகிறது. இந்த பணிக்கு இன்னமும் நேர ஒதுக்கிடும் தியாகமும் தேவையாயிருக்கிறது. ஆனால் அதை யாவருமே செய்ய முடியும். சில ஆண்டுகளுக்கு முன்பை விட எளிதாக செய்யலாம். பணியில் அநேகமானவை நமது வீடுகளிலே அல்லது நமது தொகுதி கட்டங்களில் ஆலயத்தில் செய்யும்படியாக அங்கத்தினர்களுக்கு உதவ சபை விவரங்களை சேகரித்து கருவிகளை வழங்கியிருக்கிறது. அநேக தடைகள் நீக்கப்பட்டன. உங்களின் கடந்த கால கருத்துக்கள் எதுவாயினும் இப்போது அவை வித்தியாசமானது. ஆயினும் சபை நீக்க முடியாத ஒரு தடை இருக்கிறது. அது இந்த பணியை செய்ய தனிப்பட்டவர்களின் தயக்கம். இதற்கு தேவையானதெல்லாம் ஒரு தீர்மானமும் சிறிய முயற்சியும் தான். இதற்கு அதிக நேரம் ஒதுக்க தேவையில்லை. ஒரு சீரான அடிப்படையில் சிறிது நேரம் இந்த பணியின் சந்தோஷத்தை விளைவிக்கும். ஒரு அடி எடுத்து வைக்க கற்றுக்கொள்ள ஒரு தீர்மானத்தை எடுங்கள். உங்களுக்கு உதவ மற்றவர்களை கேளுங்கள். அவர்கள் செய்வார்கள். நீங்கள் கண்டுபிடித்த ஆலயத்திற்கு எடுத்து போகும் பெயர்கள் புத்தகத்திற்கு விவரங்கள் ஆகி இருக்கின்றன. அங்கத்தினர் பங்கேற்பில் விசேஷித்த அதிகாரிப்புடன் தங்களுடைய குடும்பத்திற்காக பெயர்களை கண்டுபிடித்து ஆலய நியமனங்களை செய்வதில் வழக்கமாக ஈடுபட்டிருக்கிற சபையின் சில அங்கத்தினர்களை நாம் காண்கிறோம். நமது முன்னுரிமைகளை ஒரு மாற்றத்திற்காக இது அழைக்கிறது. மாற்றத்திற்காக போராடாதிருங்கள், அதை தழுவுங்கள். மாற்றம் சந்தோஷத்தின் மகா திட்டத்தின் ஒரு பகுதி. இந்த பணி நடைபெற வேண்டும். சபையின் பலனுக்காக அல்ல, ஆனால் நமது மரித்தவர்களுக்கும் நமக்காகவுமாவே. நமக்கும் நமது மரித்து போன முன்னோர்களுக்கும் நமது ஆவிக்குரிய பாஸ்போர்ட்டில் முத்திரையளிக்க வேண்டும். தலைமுறைகள் முழுவதிலும் நமது குடும்பங்கள் இணைக்கப்படுதல் முத்திரைக்கும் நியமங்கள் மூலமாக ஆலயங்களில் மட்டுமே நடைபெற முடியும். படிகள் எளிதானது. ஒரு பெயரை கண்டுபிடித்து அதை ஆலயத்திற்கு எடுத்து போங்கள். காலப்போக்கில் மற்றவர்கள் அதை செய்ய உங்களால் உதவ முடியும். ஒரு சில விதிவிலக்கு கூட ஒவ்வொருவரும் இதை செய்யலாம். இந்த பணியில் ஈடுபடும் உணர்த்தத்தக்க ஆசீர்வதிகளாக இருக்கின்றன. தற்போதைய உலகத்தின் நிலைமைகளை பற்றியும் குடும்பங்களிலும் இளம் வயதினரிடமும் அதன் பாதிப்புகளை பற்றியும் அநேக பெற்றோரும் தலைவர்களும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எலிசா ஆவியை பற்றி அனுபவத்தை பற்றியும் கற்றுக்கொள்ள சபையின் இளம் மக்களை நான் அழைக்கிறேன். எதிரின் மிக தீவிரமான செல்வாக்கிற்கு எதிராக நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று நான் வாக்களிக்கிறேன். இந்த பரிசுத்த பணியை நீங்கள் நேசித்து அதில் நீங்கள் பங்கெடுக்கும் போது உங்கள் வாலிபத்திலும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். சகோதர சகோதரிகளே, நமது கோடாரிகளின் உரைகளை எடுத்துவிட்டு பணிக்கு போக இதுவே சமயம். குறைந்த முக்கிய கவனத்திற்குரிய காரியங்களுக்காக நமது மேன்மை தடையிலும் நமது குடும்பங்களையும் நாம் கைவிடக்கூடாது. ஒன்று போல சபை அங்கத்தினர்களாகவும் அங்கத்தினர் இல்லாதவர்களாகவும் வாலிபர்களும் முதியோர்களும் ஆண்களும் பெண்களும் செய்யப்படக்கூடிய இது தேவையினுடைய பணியே. ஒரு வார்த்தையை பற்றி மாற்றி தூதிப்படுதல் 324 முதல் வாக்கியத்தை மேற்கோள் காட்டி நான் நிறை செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவே ராஜா, ராஜாதி ராஜாவுக்கு சேவை செய். எழுந்திருங்கள் தேவனுடைய பரிசுத்தவான்களே, இருதயத்தையும் ஆத்மாவையும் ஜலப்படுத்தி கொடுங்கள். சிறிய காரியங்களுடன் செய்து முடித்தோம். இயேசுவே கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
En la iglesia de Jesucristo de los Santos de los Últimos Días.
பிற்கால பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் சபையில் நாம் சேவை செய்ய சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டு தனிப்பட்ட ஆசீர்வாதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் நான் அளிக்கப்பட்ட தனிப்பட்ட ஆசாரத்துவங்களும் கொடுக்கப்பட்டுகிறோம். ஏனெனில் நான் அங்கத்தினராலிருந்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வந்து அழைப்புகளில் ஊழிய செய்திருக்கிறேன். அதற்கு நியாயப்படாமல் இருந்தாலும் தனி நபராகோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ நேரடியாக ஊழியம் செய்ய சந்தர்ப்பங்களையும் சாதகப்படுத்தி கொள்ள முயற்சி செய்திருக்கிறேன். நான் எழுபத்தினரின் இரண்டாம் குடும்பத்துக்கு அழைக்கப்பட்டதிலிருந்து ஏன் முன்பு வருகிற சிக்கலான பிரச்சனைகளுக்கு திறமையாக செயல்பட என் திறமையை சந்தேகப்பட்டிருக்கிறேன். வழிகாட்டுதல்களுக்கும் நெறிப்படுத்துவதற்கும் தேடி தனிநபர் மற்றும் குடும்பங்கள் மீது இரட்சகர் கவனம் செலுத்தியிருக்கிறார் என நினைவு கூர்ந்து ஆறுதல் அடைந்தேன். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவனில் பார்வையில் ஆத்மாவும் மதிப்பை நினைவு கூறுங்கள். உங்கள் நாளெல்லாம் பிராயச்சப்படுவதால் ஒரு ஆத்மாவது கொண்டு வந்தால் என் பிதாவின் ராஜ்யத்தில் உங்கள் ஆனந்தம் எவ்வளவு பெரிதாக இருக்கும். ஏதாவது விதத்தில் நாம் உதவி செய்ய கூடியவர்களின் தேவைகளை அறிய வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து அன்பே நமது வழிகாட்டியாக இருக்க வேண்டும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் நமக்கு வழி காட்டுகிறேன். அப்படித்தான் நமது தனிப்பட்ட ஊழியம் தொடங்குகிறது. தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் இக்கொள்கைக்கு ஒரு மாபெரும் உதாரணம் ஜனவரி 2005 போட்டோரிக்கோவில் அவர் ஒரு ஆசாரியத்துவ தலைவர்களின் கூட்டத்துக்கு அவர் தலைமை தாங்க கொண்டிருந்தார். அப்போது அவர் தனிப்பட்ட ஊழியம் மூலம் சேவை புரிவது எப்படி என செயலில் காட்டினார். அந்த அற்புதமான கூட்டத்தின் நிறைவுக்கு பின்பு தலைவர் மான்சன் வந்திருந்த அனைத்து ஆசாரிய தலைவர்களையும் அழைத்து தொடங்கினார். திடீரென்று அவர்களில் ஒருவர் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருப்பதை கண்டார். தலைவர் மான்சன் அக்கூட்டத்துக்கு வெளியே அச்சகோதரரை நோக்கி நடந்து அவரிடம் பேசினார். உணர்ச்சியை ஜோஸ் ஆர் சாயஸ் அவர் தன்னிடம் வந்தது ஒரு அதிசயம் எனவும் அக்கூட்டத்துக்கு முன்பு அவரது மனைவியையும் செய்த ஜபத்துக்கு பதிலுக்கு என்று சொன்னார். தன் மகள் மிக மோசமான உடல்நிலையில் இருப்பதாகவும் தலைவர் மான்சனிடம் கொடுக்க தன் மனைவி விரும்பிய கடிதத்தை வைத்திருப்பதாகவும் கூறினார். தலைவர் மான்சன் அதிக வேலையாக இருப்பார் என்பதால் அது முடியாது என சகோதரர் சாய்ஸ் தன் மனைவியிடம் சொல்லியிருந்தார். தலைவர் மான்சன் அக்கதையை கேட்டு கடிதத்தை வாங்கி அமைதியாக படித்தார். பின்பு அதை தன் கோட் பாக்கெட்டில் வைத்துவிட்டு அவர்களது விண்ணப்பத்தை கவனித்து கொள்வதாக சகோதரர் சாயிஸ்டிடம் சொன்னார். செப்டம்பர் 21 1908 மிகுந்த சோகத்தை விளைவித்து ஜார்ஜ் சூறாவளி போராட்ட ரீகோவை தாக்கியது. வீட்டுக்குள் இருந்து சகோதரி மார்டினஸ், எங்கள் 5 பிள்ளைகளும் நானும் அப்பெரும் புயலையும் அதன் சூறாவளி காற்றையும் சமாளித்தோம். எங்களிடம் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அதிகம் பெறுவது கடினமாக இருந்தது. அந்த விலையேற பெற்ற திரவத்தை எங்களுக்கு கொடுத்து உதவி செய்த அந்த சகோதரர்களை நான் மறக்க மாட்டேன். உணர்த்தப்பட்ட விதமாக சேவை செய்த அந்த சகோதரிகளையும் மறக்க மாட்டேன். ஜெர்மன் கோலோன் வண்டியில் பெரிய பிளாஸ்டிக் தண்ணீர் பைப்பை எங்கள் வீட்டில் வந்தார். அவரது வார்த்தைகளில், உங்களுக்கு சிறு பிள்ளைகள் இருக்கின்றன, உங்களுக்கு தண்ணீர் தேவை என்பதால் இதை செய்வதாக சொன்னார். 2 நாட்களுக்கு பின் சகோதரர்கள் நோயால் முனாசம் அரிமென் கோபம் கோமாசம் ஒரு தட்டையான லாரியில் 3 பெரிய தண்ணீர் பைப்புகளை ஏற்றினார். தனிப்பட்ட ஊழியத்தால் எங்களது ஜபங்கள் பதிலளிக்கப்பட்டன. இயேசு கிறிஸ்து எங்கள் மீது கொண்டிருந்த அன்பை அந்த 3 சகோதரர்களுடைய முகங்கள் பிரதிபலிப்பானது. பரலோக பிதாவும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை ஒவ்வொருவராகவும் காகவும் தனிப்பட்ட விதமாக அறிகின்றனர். நமது தெய்வீக தன்மையை அடைய நாம் சந்தர்ப்பம் பெரும்படியாக நமக்கு தேவையானவற்றை அவர்கள் கொடுப்பார்கள். இவ்வாழ்வில் நாம் பயணிக்க வேண்டிய சாலை எங்கும் நமக்கு உதவக்கூடிய ஜனங்களை வைக்கிறார்கள். இந்த விதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோக பிதாவின் அனைத்து பிள்ளைகளிடமும் வருகிறார். நல்ல மேய்ப்பான் தன் ஆடுகள் அனைத்தையும் கூட்டி சேர்க்கிறார். அவரது ஊழியர்களின் குரலை கேட்டு அவர்களது ஊழியத்தை பெற்ற பின் அவர்கள் தங்கள் ஒழுக்கம் சுயத்தினத்தை நன்கு பயன்படுத்தும் போது அவர் ஒவ்வொருவராக செய்வார். பின்பு அவர்கள் அவரது குரலை அடையாளம் கண்டு அவரை பின்பற்றுவார்கள். அதுபோல இயேசு கிறிஸ்துவின் சீஷனின் நல்ல உதாரணமாக இருப்பது அவரது சுவேஷத்தை நாம் பகிர்ந்து கொள்ள கூடியவர்களுக்கு நமது சிறந்த அறிமுகம் ஆகும். நமது வாய்களை திறந்து இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவேஷத்தை பகிர்ந்து கொள்ளும் போது நாம் அவரது புல்வெளியின் ஆடுகளையும் அவரது மந்தையின் ஆடுகளையும் போஷிக்க பொறுப்பளிக்கப்பட்ட அவரது உதவி மேய்ப்பார்களாக ஆகிறோம். நமது சேவையே தனிப்பட்ட ஊழியமும் பூமியில் வசிப்பவருக்கு மட்டுமல்ல ஆவி உலகத்தில் வசிக்கிற தங்கள் அனித்திய ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்துவின் சுவேஷத்தின் இரட்சகருக்கும் நியாயங்களை பெரும் சந்தர்ப்பங்களை இழந்து மறைந்தோருக்கும் நாம் பணியாற்றலாம். நமது மறைந்த உறவினர்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பது அவ்வளவு அற்புதமான சந்தர்ப்பம். உயிரோடு இருப்பவர்களின் இருதயங்களை உயிரோடு இருப்பவர்களின் இருதயங்களை அவர்களது முன்னோர்களிடத்திலும் திரும்ப நாம் ஒரு குறிப்பிதழ் வைத்து எழுதலாம். அவரது கரங்களில் கருவிகளாக இருக்க நாம் விசேஷித்த சந்தர்ப்பம் பெற்றிருக்கிறோம். நமது திருமணங்களில், நமது குடும்பங்களிலும், நமது நண்பர்களுடனும், நமது சக மனுஷர்களுடனும் அப்படியே இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீஷர்களாக இது நமது தனிப்பட்ட ஊழியம். அப்போது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சகோதரர் சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பானானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பரி பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செமரியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளையாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தன் வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உலக உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தப்பட்டிருக்கிறது. பசியாயிருந்தீர்கள் என நீங்கள் எனக்கு சாப்பாடு கொடுத்தீர்கள். அப்பொழுது நீதிமான் அவருக்கு பிரதியுதாரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை பசிகளை கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். அப்போது உம்மை நீராக கண்டு உம்மை சேர்ந்து கொண்டோம் என்பது. எப்பொழுது உம்மை விஸ்தீரமில்லாதவராக கண்டு உமக்கு விஸ்தீரம் கொடுத்தோம். இது அத்தனையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கூறுகிறேன். ஆமென்.
Brothers and sisters, the decisions we make
சகோதர சகோதரிகளே, இந்த வாழ்க்கையில் நாம் செய்யும் தீர்மானங்கள் நமது நித்திய ஜீவனின் பாதையை வெகுவாக பாதிக்கும். நமது தேர்வுகளில் செல்வாக்கு ஏற்படுத்துகிற, காணப்படுகிற மற்றும் காணப்படாத சக்திகள் இருக்கின்றன. இக்கருத்து 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு விதத்தில் எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியதில் உணரப்பட்டது. ஓமானின் தென்பகுதியில் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் பயணம் செய்து கொண்டிருந்தோம். இந்த மகா சமுத்திர கடற்கரையோரம் ஓய்வெடுக்க முடிவு செய்தோம். நாங்கள் வந்து சேர்ந்தவுடனே எங்களது 16 வயது மகள் நெல்லி, அவள் மணல் மேடு என்று எண்ணியதற்கு நீந்தி செல்லட்டுமா என கேட்டாள். அந்த கலங்களான தண்ணீரை பார்த்து அங்கு ஆபத்தான நீரோட்டம் இருக்கலாம் என நினைத்து நான் முதலில் போகிறேன் என்று சொன்னேன். நான் அங்கே சென்றிருக்கும்போது கடல் என்னை வேகமாக கடலுக்குள் இழுத்து சென்றது. என்ன செய்வது என உறுதியாக தெரியவில்லை. நான் நினைக்கக்கூடிய ஒரே காரியம் திரும்பி கரையை நோக்கி செல்வதே ஆகும். ஆனால் அதுதான் செய்யக்கூடாத காரியம். நான் உதவியற்றவனாக உணர்ந்தேன். என்னுடைய கட்டுப்பாட்டை கடந்த சக்திகள் என்னை கடலுக்குள் இழுத்தது. என் மனைவி என்னை நம்பி என் பின்னால் தொடர்ந்து வந்தாள். சகோதர சகோதரிகளே, நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்பது அதிகமாக தோன்றியது மற்றும் என் முடிவு நிமித்தம் அது என் மனைவிக்கும் மரணத்தை ஏற்படுத்தும். தெய்வீக தலையீடு என நான் நம்புகிற மிகுந்த முயற்சிக்கு பின் எப்படியோ நாங்கள் கால்கள் தரை தட்டின. நாங்கள் பாதுகாப்பாக எங்கள் நண்பர்களிடமும் மகளிடமும் நடக்க முடிந்தது. இந்த பூலோக ஜீவியத்தில் அநேக நீரோட்டங்கள் உள்ளன. சில பாதுகாப்பானவை, சில அப்படி இல்லை. கடலில் காணப்படாத நீரோட்டங்கள் போல நமது சொந்த வாழ்க்கையிலும் வல்லமையான சக்திகள் இருக்கின்றன என தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பல் கற்பித்தார். இன்னொரு நீரோட்டம் பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தெய்வீக நீரோட்டம். அது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமானது. நான் சபைக்கு புதிதாக மனமாறியவன். என் மனமாற்றதுக்கு முன்பு எனது ஆசையை பணிச்சிறக்கு. அதற்கேற்ப நான் பள்ளி படிப்புக்கு பின்பு அந்த ஆசையை நிறைவேற்ற ஐரோப்பாவுக்கு சென்றேன். நல்லதாக தெரிந்த பல மாதங்களுக்கு பின்பு நான் அங்கிருந்து செல்ல வேண்டும் என உணர்ந்தேன். அந்த நேரத்தில் அந்த உணர்வுகள் தோற்றுவாயை நான் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அதை பின்பற்றி தெரிந்து கொண்டேன். புரோவாவில் இருந்தபோது என்னை விட அதிக வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்த ஜனங்களை சந்தித்தேன். ஏன் என நான் அறியாவிட்டாலும் நான் அவர்களால் கவரப்பட்டேன். முதலில் நான் அந்த உணர்வுகளை எதிர்த்தேன். ஆனால் நான் ஒருபோதும் அறியாத சமாதானத்தையும் ஆறுதலையும் கண்டேன். நான் வேறொரு நீரோட்டத்தை தழுவ தொடங்கினேன். ஒரு அன்பான பரலோகப்பிதா மற்றும் அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பற்றிய புரிந்து கொள்ளுதலுக்கு எனக்கு கொண்டு வந்தது. நீரோட்டம் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வழிகாட்டி. என் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தம். நான் என் நண்பர்களுடன் 1972 ஞானசனம் பெற்றேன். நான் பின்பற்ற தெரிந்து கொண்டேன். எனினும் அதில் சவால்கள் இல்லாமில்லை. எனக்கு எல்லாம் புதியதாக இருந்தது. சில சமயங்களில் நான் காணாமல் போய் குழப்பமடைந்ததாக உணர்ந்தேன். நண்பர்களாலும் குடும்பத்தினராலும் கேள்விகளும் சவால்களும் கொடுக்கப்பட்டன. நான் செய்ய ஒரு தேர்வு இருந்தது. அவர்களது சில கேள்விகள் சந்தேகத்தையும் நிச்சயமின்மையும் ஏற்படுத்தின. தேர்வு முக்கியமான ஒன்று. நான் பதில்களுக்கு யாரிடம் போவேன்? அநேகர் என் வழிகளின் தவறுகளை பற்றி என்னை சரிக்கட்ட விரும்பினர். மகிழ்ச்சியின் அற்புதமான ஆதாரமான ஆகிவிட்ட சமாதானத்துமிக்க நீரோட்டத்திலிருந்து சுழல்கள் என்னை வெளியே இழக்க தீர்மானித்தன. எல்லாவற்றுக்கும் எதிர்ப்பு இருக்கிறது என்ற கொள்கை எனக்காக நானே செயல்படும் முக்கியத்துவத்தையும் பிறருக்காக என் சுயாதீனத்தை விட்டுவிடக்கூடாது எனவும் மிக தெளிவாக கற்றேன். நான் என்னையே கேட்டேன், எனக்கு இப்படிப்பட்ட மாபெரும் ஆறுதல் கொடுத்ததை நான் ஏன் தள்ளிவிட வேண்டும்? கர்த்தர் ஆலிவர் கார்டிற்கு நினைவு கூறினார், அக்காரியத்தை குறித்து நான் உனது மனதில் சமாதானத்தை பேசவில்லையா? எனது அனுபவமும் அதுபோலவே இருந்தது. ஆகவே இன்னும் அதிக ஒப்பு கொடுத்தலுடன் ஒரு அன்பான பரலோகப்பிதாவிடமும் வேதங்களிடமும் நம்பிக்கைக்குரிய நண்பர்களிடமும் திரும்பினேன். இன்னும் நான் பதிலளிக்க முடியாத பல கேள்விகள் இருந்தன. அவர்கள் உருவாக்கிய நிச்சயமின்மைக்கு நான் எப்படி பதிலளிப்பேன்? என் வாழ்க்கையில் வந்த சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அழிக்க அவர்களை அனுமதிப்பதை விட கர்த்தருடைய நேரத்தில் அவர் எல்லாவற்றையும் தெளிப்படுத்துவார் என நம்பிக்கை வந்தது. கொஞ்ச காலத்துக்கு அதை ஒதுக்கி வைக்க தெரிந்து கொண்டேன். தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்னிருந்த போல நான் அமைதி கண்டேன். இதோ நீங்கள் சிறு பிள்ளைகள், நீங்கள் இப்போதைக்கு எல்லாவற்றையும் தாங்க முடியாது. நீங்கள் கிருபையிலும் சத்தியத்தின் அறிவிலும் வளர வேண்டும். அறியாத சந்தேகத்துக்கிடமான நீரோட்டியமாகிய ஒரு சாத்தியமான சூழலை பின்பற்றி நாம் சத்தியம் என அறிவதை விட்டு விட தெரிந்து கொள்ளவில்லை. என்னெல்லாம் சொன்னது போல சுவிசேஷத்தின் எளிய சத்தியங்களை ஏற்றுக்கொள்வது மனுஷனுக்கு எவ்வளவு ஞானமும் சிறப்பானதும் ஆகும் எனவும், அவன் புரிந்து கொள்ள முடியாதவற்றை விசுவாசத்துடன் ஏற்றுக்கொள்ளவும் நான் கற்றுக்கொண்டேன். நேர்மையான விசாரிப்புக்கு இடமில்லை என்பது அதற்கு அர்த்தமா? எல்லா சபைகளிலும் அவன் எந்த சபையில் சேர வேண்டும் என அறிய விரும்பி பரிசுத்த தோப்பில் அடைக்கலம் புகுந்த அவர் சிறுவனை கேளுங்கள். கோட்பாடும் உடன்படிக்கைகளுமே கைகளில் பிடித்து கொள்ளுங்கள். இந்த உணர்த்தப்பட்ட பதிவேட்டில் வெளிப்படுத்தப்பட்டவைகளில் அநேகம் சத்தியத்துக்காக தாழ்மையான தேடுதலின் விளைவை என அறியுங்கள். ஜோசப் கண்டுபிடித்தது போல உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயிருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் எளிதான கேள்விகள் கேட்பதாலும் தெய்வீக பதில்களை நாடுவதாலும் வரிக்கு மேல் வரியாக பிரமாணத்துக்கு மேல் பிரமாணமாக நாம் ஞானத்திலும் அறிவிலும் அதிகம் அறிகிறோம். நேர்மையான ஈடுபாட்டுள்ள விசாரிப்புக்கு இடமிருக்கிறதா என்பது கேள்வியல்ல. ஆனால் கேள்விகள் எழும்பும்போது சத்தியத்துக்காக நாம் யாரிடம் போவேன் என்பதுதான். என்னிடம் சில கேள்விகள் இருந்தாலும் நான் அறிந்தது சத்தியம் என உறுதியாயிருக்கிற நான் போதுமான ஞானமுள்ளவனாக இருப்பேனா? ஆரம்பத்திலிருந்தே முடிவை எல்லாவற்றையும் அறிந்த ஒருவர் தெய்வீக ஆதாரம் இருக்கிறார் என நான் சாட்சியளிக்கிறேன். எல்லாம் அவர் முன்பாக இருக்கின்றன. அவர் கோணலான பாதைகளில் நடப்பதில்லை. அவர் சொன்னவற்றிலிருந்து மாறுவதில்லை என வேதங்கள் சாட்சி கொடுக்கின்றன. இந்த அநித்திய பயணத்தில் நமது தெரிந்து கொள்ளுதல்கள் நம்மை மட்டுமே பாதிக்கின்றன என நாம் நினைக்கக்கூடாது. அண்மையில் ஒரு வாலிபன் என் வீட்டுக்கு வந்தான். அவன் தன்னை பற்றிய நல்ல உணர்வு கொண்டிருந்தான். ஆனால் அவன் சபை நிகழ்ச்சிகள் முழுவதிலும் பங்கேற்பதில் விலை என்ன நான் உணர்ந்தேன். விவாகரத்தில் முடிந்து அவனது உடன் பிறந்தோர் அனைவரும் சபையை கேள்வி கேட்க செய்தது. சபையை விட்டு விலகி அவனது தகப்பன் அவனது தாய்க்கு விசுவாசம் இல்லாமல் ஆனது வரைக்கும் அவன் சுவிசேஷத்தை மையமாக கொண்ட வீட்டில் தான் வளர்க்கப்பட்டதாக என்னிடம் சொன்னான். இப்போது தன் தகப்பனின் தெரிந்து கொள்ளுதல்களால் பாதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களுக்கு வெளியே இந்த வெளியேற பெற்ற ஆவிகளை வளர்க்கின்றான் என இந்த இளம் தகப்பனிடம் நான் பேசியபோது என இதயம் கனத்தது. நான் அறிந்த இன்னொருவர் ஒரு சமயம் விசுவாசமிக்க சபை அங்கத்தினர் சில கோட்பாடுகள் குறித்து கேள்விகள் வைத்திருந்தார். பதிலுக்காக பரலோக பிதாவை கேட்பதை விட வழிகாட்டுதலுக்காக உலக பிரகார ஆதாரங்களை சார்ந்திருக்க தெரிந்து கொண்டார். சத்தியத்தை கண்டுபிடுவதை விட அவர் தன் சாட்சியை இழந்து பல குடும்ப அங்கத்தினர்களையும் தன்னிடம் கொண்டு சென்றான். இந்த இரு மனுஷர்களும் காணப்படாத சூழல்கள் மாட்டி தங்களுடன் அநேகரை கொண்டு போனார்கள். என் மனைவியின் பெற்றோரான லாரு மற்றும் லூயிஸ் மில்லர் பற்றி நினைக்கிறேன். உலோக ஐஸ்வர்யங்கள் அதிகமில்லாமல் இருந்தாலும் தங்கள் பிள்ளைகளுக்கு மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தின் பரிசுத்தமான கோட்பாடுகளை மட்டும் போதித்து மட்டுமின்றி தங்கள் வாழ்க்கையில் தினமும் அதை கடைபிடிக்கவும் தெரிந்து கொண்டனர். அப்படி செய்ததால் அவர்கள் தங்கள் சத்தியத்தை சுவிசேஷத்தின் கனிகளாலும் நித்திய ஜீவனின் நம்பிக்கையாலும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவர்களது வீட்டில் ஆசிரியத்துவம் மதிக்கப்பட்ட அன்பும் இசையும் அதிகமிருந்த தங்கள் வாழ்க்கையை சுவிசேஷ கொள்கைகள் வழிநடத்திய மாதிரியை ஏற்படுத்தினர். லூயிஸும் லாருவும் அருகருகே இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின்படி வாழ்க்கையை வாழ்வது என்றால் என செயலில் காட்டினர். வாழ்க்கையின் எந்த நீரோட்டங்கள் சமாதானமும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும் என அவர்களது பிள்ளைகளால் பார்க்க முடிந்தது. அதன்படியே அவர்கள் தெரிந்து கொண்டனர். தலைவர் கிம்பல் போதித்தபடி நீதியான வாழ்க்கையின் இலக்கை நோக்கி ஓடுகிற ஒரு பலமான ஸ்திரமான நீரோட்டத்தை நாம் உருவாக்க முடியுமானால் கஷ்டம் ஏமாற்றம் சோதனைகள் என்னும் எதிர்காற்றுதாலும் நாமும் நமது பிள்ளைகளும் முன்னேறி செல்லலாம். நமது தெரிந்து கொள்ளுதல்கள் முக்கியமா? அவை நம்மை பாதிக்கின்றனவா? நாம் நமது பாதையை மறுஸ்தாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷன் நித்திய நீரோட்டத்தில் சிரமமாக அமைத்திருக்கிறோமா? அவ்வப்போது என்னை பயமுறுத்துகிற ஒரு பிம்பம் இருக்கிறது. அந்த செப்டம்பர் நாளில் இந்திய மகா சமுதிரத்தில் கடற்கரையில் ஓய்வெடுக்கும் போது நான் என் மகள் நிலையிடம் சரி போ மணல் திட்டுக்கு போ என்று சொல்லியிருந்தால் என்னவாயிருந்திருக்கும்? அல்லது அவளும் என் உதாரணத்தை பின்பற்றியிருந்து திரும்ப நீந்தி வர முடியாமல் இருந்திருந்தால்? ஒருபோதும் திரும்பாமல் கடலுக்குள் ஒரு சூழலால் இழுக்கப்படுவது எனது உதாரணத்தின் நிமித்தம் ஏற்படுது என்று அறிந்து நான் வாழ வேண்டியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? நான் பின்பற்ற தெரிந்து கொள்ளும் நீரோட்டங்கள் முக்கியமா? நமது உதாரணங்கள் முக்கியமா? நமது தெரிந்து கொள்ளுதல்களை வழிநடத்த பரலோகப்பிதா ஒரு உயர்ந்த வரமாகிய பரிசுத்த ஆவியால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் உணர்த்துதலும் வெளிப்படுத்துதலும் பெற தகுதியாய் வாழும்போது அவர் அதை நமக்கு வாக்குத்தம் செய்திருக்கிறார். எனது தீர்மானங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் செழுமையான மண்ணில் உறுதியாக ஊன்றப்பட்டிருக்கிறனவா என்ற கேள்வியை உங்களையே கேட்டு தெய்வீக வரத்தை சாதகப்படுத்தி உங்கள் தெரிந்து கொள்ளுதல்களை ஆராயுமாறு உங்களை அழைக்கிறேன். உங்களுக்கும் நீங்கள் நேசிப்பவர்களுக்கும் பரலோகப்பிதாவின் நித்திய ஆசீர்வாதங்களை உறுதி செய்ய சிறிதனாலும் பெரிதாலும் தேவையான மாற்றங்களை செய்ய உங்களை அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்து நமது இரட்சகர் மற்றும் மீட்பை என நான் சாட்சியளிக்கிறேன். அவருடன் நாம் செய்யும் உடன்படிக்கைகள் தூய்மையானவை மற்றும் பரிசுத்தமானவை என நான் சாட்சியளிக்கிறேன். பரிசுத்த காரியங்களை அர்ப்பணமாய் எண்ணக்கூடாது. நான் என்றென்றைக்கும் விசுவாசத்தோடு இருப்பமாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.
என்னுடைய செய்தி குறிப்பாக பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் அங்கத்தில் இல்லாதவர்களுக்காக கொடுக்கப்படுகிறது. உங்களில் அநேக கிழக்கிற்கிற ஒரு அடிப்படை கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். அவர்கள் நம்புகிறவற்றை பற்றி என்னிடம் கூறவும் அவர்களுடைய சபையை பற்றி அறிந்து கொள்ள என்னை அழைக்கவும் ஏன் பிற்கால பரிசுத்தவான்கள் மிக ஆர்வமாக இருக்கிறார்கள்? ஆற்றலுடன் உங்களுடன் தொடர்புகொடவும் இந்த முக்கிய கேள்விக்கு என்னுடைய பதிலை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவும் தேவனின் ஆவி எனக்கு உதவ நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற அர்ப்பணிக்கப்பட்ட சீஷர்கள் எப்பொழுதுமே ஊக்கமுள்ள ஊழியக்காரராக இருந்து வருகிறார்கள் இருப்பார்கள். மீட்பராக அவர் என மீட்பர் என அவரை அவரை சாட்சியளிக்கிற அவருடைய சுவிசேஷத்தை பிரகடப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரர் கிறிஸ்துவை பின்பற்றுபவர். இயேசு கிறிஸ்துவின் சபை எப்பொழுதுமே ஒரு ஊழியத்தின் சபையாக இருந்து வருகிறது. இருந்து வரும் புதிய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டதைப் போல அவருடைய அப்போஸ்தலருக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தெய்வீக ஆணையை நிறைவேற்றுவதற்கு உதவ இரட்சகரின் சபையின் தனிப்பட்ட அங்கத்தினர்கள் அந்த புனிதமான ஆணையை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் மறுஸ்தாபித்த சுவிசேஷத்தை பற்றியும் சகல ஜனங்களுக்கும் சகல தேசத்தாருக்கும் போதிக்க இந்த பொறுப்பை பிற்கால பரிசுத்தவான்கள் மிக அக்கறையுடன் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இரட்சகரால் பழங்காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட அதே சபை பிற்காலங்களில் பூமியில் அவரால் மீண்டும் ஸ்தாபிக்கப்படும் என நாங்கள் நம்புகிறோம். அவருடைய சுவிசேஷத்தின் கோட்பாடு, கொள்கைகள், ஆசாரியத்துவ அதிகாரம், நியமங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் இன்று அவருடைய சபையில் காணப்படுகிறது. எங்களுடன் சபையில் கலந்து கொள்ள அல்லது முழு நேர ஊழியக்காரர்களுடன் கற்றுக்கொள்ள நாங்கள் உங்களை அழைக்கிறோம். நாங்கள் ஒரு பொருளை உங்களுக்கு விற்க முயற்சிக்கவில்லை. சபையின் அங்கத்தினர்களாக ஒரு பரலோக போட்டியில் எங்களுக்கு வெகுமானங்களோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைப்பதில்லை. சபை அங்கத்தினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் நாங்கள் நாடவில்லை. மிக முக்கியமான எங்களைப் போல நீங்களும் நம்புவதற்கு நாங்கள் உங்களை கட்டாயப்படுத்த முயற்சிக்கவில்லை. நீங்கள் ஆராயவும் தியானிக்கவும் ஜெபிக்கவும் உங்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்கிற காரியங்கள் சத்தியமானவையா என நீங்களே அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மறுஸ்தாபிக்கப்பட்ட சத்தியங்களை கேட்க நாங்கள் உங்களை அழைக்கிறோம். ஆனால் நான் ஏற்கனவே இயேசுவில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவருடைய போதனைகளை கை கொள்கிறேன், அல்லது கடவுள் இருக்கிறாரா என நிச்சயமாக எனக்கு தெரியாது என பதிலளிக்கலாம். உங்களுடைய மத பாரம்பரியங்களை அல்லது வாழ்க்கையின் அனுபவங்களை மங்க செய்வதற்கு உங்களை நாங்கள் அழைப்பது எங்களின் எண்ணமில்லை. சத்தியமாக நன்மையாக விலைமற்றதாக நீங்கள் அறிந்த யாவற்றையும் உங்களுடன் கொண்டு வந்து எங்களுடைய செய்தியை சோதியுங்கள், வந்து பாருங்கள் என அவருடைய இரண்டு சீஷர்களுக்கு இயேசு சைகை காட்டியதை போல உண்மையாயிருப்பதாக நீங்கள் ஏற்கனவே நம்பியிருப்பதை இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபித்த சுவிசேஷம் விரிவுபடுத்தி வளமாக்கிறதா என வந்து பார்க்கும்படி நாங்கள் உங்களை வலியுறுத்துகிறோம். சகல தேசத்தாரும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் சகல ஜனங்களுக்கும் இந்த செய்தியை எடுத்து போக ஒரு புனிதமான பொறுப்பை செய்ய நாங்கள் எண்ணுகிறோம். அதையே இன்று 88,000 அதிகமான முழு நேர ஊழியக்காரங்களின் படையுடன் 150 க்கும் அதிகமான நாடுகள் உலகம் முதலும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுடன் நாங்கள் செய்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நித்திய சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்த நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற தெய்வீக நேமையையும் தனிப்பட்ட பொறுப்புகளையும் நிறைவேற்ற இந்த விசேஷத்த ஆண்களும் பெண்களும் நமது சபையின் அங்கத்தினர்களுக்கு உதவுகிறார்கள். ஆனால் இந்த செய்தியை அறிவிக்க நமது ஆர்வம் ஆவிக்குரிய கடமை உணர்வின் விளைவு மட்டுமல்ல, மாறாக உங்களுடன் இயேசு கிறிஸ்துவின் மறுஸ்தாபித்த சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள எங்களது விருப்பம். இந்த சத்தியங்கள் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு ஒரு பிரதிபலிப்பு. எங்களுடைய இரண்டு பிள்ளைகளுடன் என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் உள்ள ஒரு அனுபவத்தின் மூலமாக எங்களுடைய நம்பிக்கைகளை விவரிப்பதால் நாங்கள் ஏன் இவ்வளவு வெளிப்படையாக பேசுகிறோம் என என்னால் நன்றாக விளக்க முடியும் என நினைக்கிறேன். ஒரு மாலை நேரம் எங்கள் பிள்ளைகள் இரண்டு பேர் வெளியில் விளையாடி கொண்டிருந்ததை பார்த்து கொண்டு எங்கள் வீட்டின் ஜன்னல் அருகே சூசனும் நானும் நின்று கொண்டிருந்தோம். அவர்களுடைய தீரச் செயல்களின் போது நடந்த ஒரு விபத்தில் இரண்டு பிள்ளைகளில் இளையவன் சிறிது காயமடைந்தான். அவனுடைய காயம் பெரிதாயில்லை என்பதை நாங்கள் உடனே கண்டுபிடித்து உடனடி உதவியையும் நாங்கள் செய்யவில்லை. சகோதர பாசத்தை எங்களுடைய குடும்ப கலந்துரையாடல் எந்த பலனையாவது கொடுத்திருக்கிறதா என நாங்கள் கவனிக்க விரும்பினோம். அடுத்து என்ன நடந்தது என்பது மிகவும் ஆர்வம் உள்ளதாயும் அறிவுரையுமாயிருந்தது. மூத்த சகோதரன் அவனை ஆறுதல் படுத்தி கவனமாக அவனை வீட்டிற்குள் அழைத்து தந்தான். அடுத்து என்ன நடக்கிறது என்பதை கவனிக்க சூசனும் நானும் சமையலறையில் நின்று கொண்டிருந்தோம். உடலில் எந்த காயம் இருந்தாலோ அல்லது மோசமான விபத்து காயங்கள் இருந்தாலோ உடனடியாக தலையிட நாங்கள் ஆயத்தமாயிருந்தோம். மூத்த சகோதரன் சமையலறை மூத்த சகோதரன் சமையலறை தொட்டிக்கு பக்கத்தில் ஒரு நாற்காலியை இழுத்து வந்தான். அவன் நாற்காலியில் ஏறி அவன் சகோதரன் நாற்காலியில் உட்கார உதவி செய்து தண்ணீரை திறந்தான். பின்னர் அவனுடைய சிறிய சகோதரின் காயமடைந்த கைகளை சோப்பால் கழுவினான். அழுக்கை மென்மையாக கழுவ அவனால் முடிந்த அளவுக்கு நன்றாக செய்தான். இந்த செயலுக்கு சிறிய சகோதரனின் பிரதிபலிப்பு அவர்கள் அலறி அழுது புலம்பி பற்கடிக்க முகாந்திரம் உண்டாயிருக்கும் என்ற வேதத்திலிருந்து வந்த வார்த்தைகள் மூலமாக மட்டுமே சரியாக விவரிக்கப்படலாம். அந்த சின்ன பையனும் அதே மாதிரி அலறினான். கைகளை கழுவிய பின்னர் கைகள் கவனமாக ஒரு துணியால் துளைக்கப்பட்டது. இறுதியாக அலறுதல் நிறுத்தப்பட்டது. அடுத்த மூத்த சகோதரன் மேலே ஏறி சமையல் அறையின் அலமாரியை திறந்து அதிலிருந்து ஒரு களிம்பை எடுத்தான். அவனுடைய சிறிய சகோதரனுக்கு காயங்கள் அவ்வளவு பெரிதாயும் ஆழமாகவும் இல்லாவிட்டாலும் அடிபட்ட கைகள் முழுவதிலும் அந்த களிம்பை பூசினான். பாத்திரங்கள் கழுவுகிற சோப்பினால் கழுவுவதை விட சுகமாயிருந்த அந்த களிம்பின் நிதத்தை சிறிய பையன் விரும்பி அலறுதல் திரும்பவும் வரவில்லை. களிம்பை கண்டுபிடித்த அதே அலமாரிக்கு ஏறி மூத்த சகோதரன் கட்டுவதற்கான துணிகளை கண்டுபிடித்தான். பின்னர் அந்த துணிக்கட்டை பிரித்து மணிக்கட்டிலிருந்து கை முழுவதிலும் அவனுடைய சகோதரனுக்கு கட்டு போட்டான். அவசரம் முடிவு பெற்று களிம்புகளுக்கும் துணிகளுக்கும் சமையலறை முழுவதும் சிதறி கிடக்கப்பட்டு இரண்டு சகோதரர்களும் பிரகாசமாக புன்சிரிப்புகளுடன் சந்தோஷமான முகங்களுடன் நாற்காலியிலிருந்து துள்ளி குதித்து இறங்கினார்கள். அடுத்து என்ன நடந்தது என்பது மிக முக்கியம். காயமடைந்த சகோதரன் களிம்பையும் துணிகளையும் சேகரித்து அவன் திரும்பவும் வெளிப்புறத்திற்கு சென்றான். சீக்கிரத்திலேயே அவனுடைய நண்பர்களை அவன் கண்டுபிடித்து அவர்களுடைய கைகளிலும் களிம்பை தடவி துணிகளால் கட்டு போட்டான். சிசனும் நானும் இந்த நேர்மையும் ஆர்வத்தையும் அவசரத்தையும் கண்டு ஆச்சரியப்பட்டோம். ஏன் இந்த சிறு பையன் அவன் செய்ததை அவன் செய்தான். அவன் காயமடைந்த பொழுது அவனுக்கு கிடைத்த அதே உதவியை உடனேயும் சிரத்தையாகவும் கவனமாகவும் அவனுடைய நண்பர்களுக்கும் அவன் செய்ததை தயவு செய்து கவனியுங்கள். அந்த சிறிய பையன் வற்புறுத்தப்படவில்லை, உணர்த்தப்படவில்லை அல்லது தள்ளப்படவில்லை. பகிர்ந்து கொள்ள அவனுக்கு இருந்த விருப்பம் மிகுந்த உதவிக்காரத்திற்கும் அவனுடைய தனிப்பட்ட பலனின் அனுபவத்தின் ஒரு இயற்கையான விளைவு. நீண்ட காலமாக நாம் பாடுபட்டு அல்லது தைரியத்துடன் நாம் சவால்களையும் சிக்கல்களையும் பொறுமையுடன் எதிர்கொள்க நம்மால் முடிகிற நாம் பெற்ற ஆலோசனைகளை வயது வந்தவர்களாக நம்மில் பலர் இதே வழியில் நடந்து கொள்வோம். நமக்கு மிகுந்த அர்த்தமுள்ளதாயிருந்த அல்லது உதவிகரமாயிருந்த காரியங்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுதல் அபூர்வமில்லையே. மகத்தான ஆவிக்குரிய முக்கியத்துவம் மற்றும் விளைவுகளின் காரியங்களில் இந்த அதே மாதிரி விசேஷமான நிருபணமாயிருக்கிறது. உதாரணமாக வேதங்களில் ஒரு தொகுப்பில் மார்மன் புத்தகம் என்றறியப்பட்டது. லேஹி என்ற பெயருடைய ஒரு பழங்காலத்து தீர்க்கதரிசியாயும் தலைவனுமாயிருந்தவனால் பெறப்பட்ட ஒரு சொப்பனத்தை விளக்குகிறது. லேஹியின் சொப்பனத்தின் முக்கியமான அங்கம் ஜீவ விருட்சம். அது தேவனின் அன்பின் பிரதிபலிப்பு. அது எல்லா காரியங்களுக்கும் மேலாக வாஞ்சிக்கத்தக்கது. ஆத்மாவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடிக்கக்கூடியது. லேஹை விவரித்தான், நான் போய் அதிலிருந்து கனியை புசித்தேன். நான் முன்னால் சுவைத்த எல்லாவற்றை காட்டிலும் அது மிக மதுரமாயிருந்ததை கண்டேன். ஆம், அதிலிருந்த கனி வெண்மையாய் நான் என்றைக்கும் கண்ட எல்லா வெண்மையும் மிஞ்சுவதாயிருக்க கண்டேன். நான் அதிலிருந்த கனியை புசித்த போது அது என் ஆத்மாவை மிகுந்த மகிழ்ச்சியால் நிறைத்தது. ஆகையால் என் குடும்பத்தினரும் அதை புசிக்க வேண்டும் என வாஞ்சிக்க தொடங்கினேன். அவருடைய பிள்ளைகளிடத்தில் தேவனின் ஊழியம், தேவனின் அன்பின் மகத்தான வெளிப்பாடு, அவருடைய பூலோக ஊழியம், பாவ நிவர்த்தியின் பலி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உழித்தெழுதல், இரட்சகரின் பாவ நிவர்த்தியின் ஆசீர்வாதங்களுக்கான ஒரு அடையாளம் மரத்தின் கனியாக கருதப்படலாம். விருட்சத்தின் கனியில் பங்கேற்பதின் உடனடியான பிரதிபலிப்பும் அதிக சந்தோஷத்தை அனுபவித்தலும் அவனுடைய குடும்பத்துடன் பகிர்ந்து கொள்ளவும் சேவிக்கவும் ஒரு அதிகரித்த விருப்பமாயிருந்தது. அப்படியாக அவன் கிறிஸ்துவனிடத்தில் திரும்ப அன்பு கூறுதல் மற்றும் சேவிப்பதிலும் அவன் வெளியரங்கமாய் திரும்பினான். அவனுடைய கருத்தான வேண்டுதலான ஜெபம் கேட்கப்பட்டு தேவனால் பதிலளிக்கப்பட்டதற்கு பின்பு ஏனோஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு என்ன நேரிட்டதென மார்மன் புத்தகத்தில் மற்றொரு முக்கியமான நிகழ்ச்சி விளக்குகிறது. என் ஆத்மா பசியுற்றது. என்னை உண்டாக்கினவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு என்னுடைய சொந்த ஆத்மாவிற்காக அவரிடத்தில் ஊக்கமான ஜபத்திலும் வேண்டுதலிலும் கூக்குரலிட்டேன். நாள் முழுவதும் அவரிடத்தில் கூக்குரலிட்டேன். ஆம், இரவு வந்தபோது வானங்களை எட்டும்படியாய் என் சத்தத்தை இன்னும் அதிகமாய் உயர்த்தினேன். அங்கே ஒரு சத்தம் எனக்கு உண்டாகி, ஏனோசே, உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றது. தேவன் பொய்யுரைக்க மாட்டார் என ஏனோசாகிய நான் அறிவேன். ஆகையால் என் குற்ற உணர்ச்சி என்னிலிருந்து துடைக்கப்பட்டது. நான், கர்த்தாவே, அது எப்படி நடந்தது என்றேன். அவர் என்னை நோக்கி, நீ முன்னே கேட்டும் கண்டுமிராத கிறிஸ்துவிலே விசுவாசத்தின் நிமித்தமே, ஆகையால் போ, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். இப்பொழுது இந்த வார்த்தைகளை நான் கேட்டபோது நேபியர்களாகிய என் சகோதரர்களின் நலனுக்கேதுவான ஒரு வாஞ்சையை உணர ஆரம்பித்தேன். ஆகையால் அவர்களுக்கு தேவனிடத்தில் என் முழு ஆத்மாவை ஊற்றினேன். உள்ளத்தின் முழு நோக்கத்தோடு ஏனோஸ் கர்த்தனிடத்தில் திரும்பியதைப் போல அவனுடைய குடும்பத்தின், நண்பர்களின், மற்றவர்களின் நல்வாழ்விற்கான அவனுடைய அக்கறை அப்பொழுதே அதிகரித்தது. இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட நிலைத்திருக்கும் பாடம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய சேவைக்கு முன்னதாக தள்ளப்பட்டு போகிறதற்கும் அப்பால் விரிவாக்கப்படுகிறது. லேஹியை போல, ஏனோஸை போல, நான் சொன்ன எங்களின் இரு சிறு பையனை போலவும் பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் அங்கத்தினர்களாக ஆவிக்குரிய நிச்சயமின்மையுடனும் பாவத்துடனும் சார்ந்திருக்கிற வியாகுலத்தை உணர்கிறோம். கழுவுதலை, மனசாட்சியின் சமாதானத்தை, ஆவிக்குரிய குணப்படுத்துதலை, புதுப்பித்தலை, இரட்சகரின் சுவிசேஷத்தின் கொள்கைகளை கற்றுக்கொள்ளுதலின், வாழுதலின் மூலமாக மட்டுமே பெறப்படுகிற வழிநடத்துதலை நாமும் உணர்கிறோம். பரிசுத்தமாக்க தேவையான சுத்தப்படுத்துதலை, ஆவிக்குரிய காரியங்களை குணப்படுத்தும், குற்ற உணர்களை நீக்கும் மருந்துகளை, நல்ல மற்றும் கெட்ட நேரங்களில் விசுவாசம் உள்ளவர்களாயிருக்க நம்மை சாத்தியமாக்க இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி நமக்கு வழங்குகிறது. நாம் ஏன் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம் என்பதற்கான அடிப்படை காரணங்களை பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்துவ சபையின் அங்கத்தினராக இல்லாத உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் விவரிக்க நான் முயற்சிக்கிறேன். சத்தியங்களை அவமதித்து ஒதுக்கி தள்ளுதல் அதிகரித்து வரும் ஒரு உலகத்தில் சத்தியங்கள் இருக்கின்றன. வருங்காலத்தில் முழங்கால் யாவும் முடங்கும் மற்றும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையான இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும். இயேசுவான கிறிஸ்து நித்திய பிதாவின் ஒரே பெயரான குமாரன் என்பது முற்றிலுமான சத்தியம். அவருடைய சபையின் அங்கத்தினர்களாக அவர் ஜீவிக்கிறாரென இந்த பிற்காலங்களில் அவருடைய சபை அதன் பரிபூர்ணத்தில் மறுஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதென நாம் சாட்சி அளிக்கிறோம். நமது செய்திகளை பற்றி கற்றுக்கொள்ளவும் ஆராயவும் உங்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுவிப்பது எங்களுடைய வாழ்வில் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நேர்மறையான பாதிப்புகளால் மட்டுமே. சில நேரங்களில் எங்களுடைய முயற்சிகளில் நாங்கள் திறனில்லாதவர்களாக இல்லது பரிதாபப்படுகிறவர்களாக உங்களை மனம் புண்படியாகவும் இருக்கலாம். எங்களுக்கு மிகவும் மதிப்புள்ளதாக இருக்கிற சத்தியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது எங்களின் சிறிய விருப்பம். கர்த்தரின் ஒரு அப்போஸ்தலர் போல என்னுடைய ஆத்மாவின் முழு சக்தியோடும் அவருடைய தெய்வீகத்தையும் நிச்சயத்தையும் நான் சாட்சி அளிக்கிறேன். வந்து பாருங்கள் என நான் உங்களை அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமேன்.
At the conclusion of the
மாநாடு நிறைவடையும் நேரத்தில் இந்த ஆராதனைகளுக்கு ஆயத்தம் செய்ய கருத்தாய் உழைத்த அனைவருக்கும் நாங்கள் உருக்கமான பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். பேசியவர்களுக்கும் இசையை அளித்தவர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இக்கூட்டத்தின் நிறைவு செய்தியாளர் நமது அன்புக்குரிய தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் ஆவார். அவரது குறிப்புகளை தொடர்ந்து சேர்ந்து செய்குழு We ever pray for thee, பாடி இம்மாநாட்டை நிறைவு செய்யும். பின்பு நிறைவு ஜபம் ஞாயிறு பள்ளி பொது தலைமையின் முதலாம் ஆலோசகர் சகோதரர் ஜான் எஸ் ஸ்டானர் ஏறெடுப்பார். பிறகு மாநாடு ஒத்திவைக்கப்படும்.
My brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் கேட்ட சத்தியங்களை நாம் அனைவரும் தியானிப்போமாக. இந்த மாநாடு ஆரம்பித்ததற்கு முன் நம் இருந்ததை விட மிகுந்த வீரமுள்ள சீஷர்களாக நாம் மாற அவைகளை நமக்கு உதவுவதாக.
We thank our heavenly Father for his many blessings to us. We've been lifted and inspired
செய்யப்பட்ட ஜெபங்கள் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு சென்றது.
The prayers which have been given have drawn us nearer to heaven. May I express the heartfelt thanks of the entire church.
இந்த மாநாட்டில் விடுவிக்கப்பட்ட நமது சகோதரர்களுக்கு சபை முழுமைக்கான இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அவர்களை பருகிறோம். கர்த்தரின் பணியில் அவர்களுடைய பங்கு மிக அதிகமாயிருந்து அவை வரப்போகிற தலைமுறை முழுவதற்கும் உணரப்படும். கடந்த காலத்தில் நம்மிருந்ததை விட சிறிது சிற்பனவர்களாயிருக்க நமது இருதயங்களில் ஒரு தீர்மானத்துடன் நமது வீடுகளும் நாம் திரும்புவோமாக. நம்முடைய சகோதரர்களின் மட்டுமல்ல, நமது மதத்தை சார்ந்தவர்களிடமும் உதவி மனப்பான்மையுடனும் அனுபவமாக அவர்களோடு நாம் உறவை வைத்து இருக்கும் போது அவர்களுக்கான நமது மரியாதையை நாம் காட்டுவோமாக.
They will know that they are loved and valued. May we follow the mandate to succor the weak, lift up the hands which hang down, and strengthen the feeble knees. May we be people of honesty and integrity, trying to do
எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் சரியான காரியங்களை செய்ய முயற்சிப்பதில் நேர்மையும் உத்தமமான மக்களை நம்பி இருப்போமாக. கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுவர்களாகவும் நீதியின் எடுத்துக்காட்டுகளாகவும் நம்மையும் இருந்து அப்படியாக உலகத்தின் சூழலாகவுமாக. என்னுடைய சகோதர சகோதரிகளே, என்னுடைய சார்பில் உங்கள் ஜெபங்களுக்காக நான் உங்களை நன்றி செலுத்துகிறேன். தேவனின் சித்தத்தை செய்வோம், அவருக்கும் உங்களுக்கும் சேவை செய்வோம். என்னுடைய முழு இதயத்தோடு பலத்தோடு நான் முயற்சிக்கும் போது அவைகளை என்னை பலம் படுத்தி தூங்கிவிடுகிறது. நாம் இந்த மாநாட்டை விட்டு செல்லும் போது நாம் ஒவ்வொருவரும் மீது பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் இருக்க நான் வேண்டுகிறேன். உங்கள் வீட்டை விட்டு தூரத்தில் இருக்கும் நீங்கள் பாதுகாப்பாய் வீடுகளுக்கு திரும்பி எல்லாம் ஒழுங்காய் இருப்பதாய் காண்பீர்களா? நாம் கேட்ட சத்தியங்களை நாம் தியானிப்போமாக. இந்த மாநாடு ஆரம்பத்திற்கு முன் நம் இருந்ததை விட தைரியசாலியான வீரர்களாக நாம் மாற அவைகளை நமக்கு உதவதாக. 6 மாத காலத்தில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மீதும் நாம் அனைவருக்கும் இருக்க நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில்
ஆமென். Our beloved Father in heaven.
பரலோகத்திற்கு எங்கள் அருமையான கர்த்தரே, நாங்கள் தீர்க்கதரிசிக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய இந்த பூமியின் வாழ்க்கையில் நீண்டதாக இருக்கவும் அவருக்காக நாங்கள் அதிகமாக அன்பை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாநாட்டில் நாங்கள் கேட்ட செய்திகளுக்காக மிக நன்றி உள்ளவராக இருக்கின்றோம். இதோ இந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்டதும் அதை எங்கள் வாழ்க்கையில் பின்பற்றுவதற்காக ஆசீர்வதிக்கவும். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்திக்காக நாங்கள் மிக்க நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். உயிர்த்தெழுதலை நிச்சயமாக இருக்கிறதைக்காகவும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். பிதாவே, எங்களை இந்த அருமையான வரத்தை உதவிக்க ஆசீர்வதிக்கவும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.
This has been a broadcast of the 184th Semi-Annual General Conference of The Church of Jesus Christ of Latter-day Saints. Speakers were selected from the general authorities and general officers of the church. Music was provided by the Mormon Tabernacle Choir. This broadcast has been furnished as a public service by Bonneville Distribution. Any reproduction, recording, transcription, or other use of this program without written consent is prohibited.